சாந்தி, விஷயம் இருக்கீங்களா? குளிர்ச்சியா இருக்கீங்களா? 15/6/2018 அன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. மன்மனாபவ அப்படிங்கிற ஊசி எல்லா துக்கங்கள் அப்படிங்கிற நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய இன்ஜெக்ஷன். எல்லா வியாதியும், அது உடல் வியாதியா இருக்கட்டும், மனவியாதியா இருக்கட்டும், எல்லா வியாதியும் போயிடும் ஒரே இன்ஜெக்ஷன். பாபா மன்மனாபவ எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வம் சிவார்ப்பணம். அப்படியே ஒரு வினாடியில் அப்படியே பாபா, உடலே நான் இல்ல, ஆத்மா பாபா உடையவன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா எல்லா வியாதியிலும் இருந்தும் ஒரு வினாடியில விடுபட்டுடுவீங்க. எப்ப தேக உணர்வு ஃபுல்லா விட்டுட்டு ஆத்மா அப்படின்ற உணர்வுல வரீங்களோ, அதாவது ஆத்மாபிமானி ஆகுறீங்களோ, அப்ப உங்களுக்கு என்ன வேணும், தூய்மை வேணுமா, சுகம் வேணுமா, சாந்தி வேணுமா, எல்லாமே கிடைச்சிடும். ஆத்மாபிமானி வந்து நிரம்பிய நிலை, தேக அபிமானி அனைத்தும் இழந்த நிலை, காலியான நிலை. சோ ஆத்மா, ஆத்மா ஒரு ஒளிப்புள்ளி, அவ்வளவுதான், எனக்கு எதுவுமே இல்லை பாபா தவிர, அதை பத்தியும் கவலைப்படல, அமைதி வந்துடுது. ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் வருது, பேரானந்தம் வருது, தூய்மை. ஆத்மா பரமாத்மா இதை தவிர எதை நினைச்சாலும் தூய்மை இழந்துடும். ஆத்மா அபிமானி ஆகும் பொழுது தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே வந்துடுது, எல்லாமே கிடைச்சிடும். கேள்வி: தந்தையுடைய எந்த ஒரு மகிமையை குழந்தைங்க நடைமுறையில சுவைச்சிட்டு இருக்கிறீங்க? பாபாவுடைய மகிமை பக்தர்கள் பாடுறாங்க, ஆனா இங்க நடைமுறையில அதை சுவைக்கிறோம், அந்த மகிமையை, அந்த குணத்தை. என்னது? மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர், கள்ளங்கபடமற்ற தந்தை சிவன் அப்படின்னு தந்தையுடைய மகிமைய சொல்றீங்கல்ல, இனிமையானவர், அன்பானவர், கள்ளங்கபடமற்ற தந்தைன்ட்டு. நடைமுறையில இத நீங்க சுவைச்சிட்டு இருக்கீங்க, சும்மா பக்தியில பாடுற மாதிரி பாடுற, ஓம் நம சிவாய நம சிவாய நமஸ்கரிக்கிறேன், ஏன் தெரியாது. ஆனா இங்க நடைமுறையில அவருடைய குணத்தை சுவைச்சு அவருடைய மகிமையை பாடுறோம். இனிமையான பாபா நம்மை மிகவும் இனிமையானவர்களாக ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அனுபவிச்சு சொல்றீங்க, அனுபவத்துல சொல்றீங்க, அனுபவத்துல சொல்றீங்க. எனக்கு தெரியுது பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், எவ்வளவு இனிமையானவராக ஆகிட்டு இருக்கிறேன். அப்படி மாத்துற உலகத்துல யாராலையும் மாத்த முடியல, பாபா வந்து மாத்துற அப்படின்றத அனுபவிச்சு சொல்றோம். குழந்தைகளே, சதா உயிரோட இருங்க, அமர் பாபா சதா உயிரோட இருங்க. தேக உணர்வு வந்துட்டா செத்துட்டீங்கன்னு அர்த்தம், அதனால சதா உயிரோட இருங்க, உயிராக இருங்க. இப்ப அதாவது ஆத்மாவாக ஆத்ம உணர்வுல இருங்க, அப்ப சதா உயிரோட இருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிணாமத்துக்கு போய் அங்கேயே இருக்க மாட்டீங்க, டக்கம் வந்துடுவீங்க, தொடர்ந்து இங்க பிறவி இருந்துகிட்டே இருக்கும், சுகத்தின் பாகம் நடிப்பீங்க அப்படின்னு தன்னுடைய இனிமையான குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமும் செய்யறார் பாபா. மிக இனிமையான தந்தையுடையவரா ஆகி இருக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா அவர மாதிரி இனிமையான மலர்களாக ஆகுங்க. இனிமையான தந்தையுடையவரா ஆனதே எதுக்கு? அவரை மாதிரி இனிமையான நறுமணம் மிக்க மலர மாறணும். அந்த ருத்ராட்ச மாலையிலே 108 மாலையில பாத்தீங்கன்னா இறைவன் மலருன்றோம். மலருடைய குழந்தை ஆகி இருக்கிறீங்கன்னா நீங்களும் மலராகணும், அதாவது இனிமையாகணும். சதாகாலம் உயிரோட இருங்க, இனிமையா இருங்க. இந்த ஆசீர்வாதம், இனிமையா இருக்கிறவங்க சதாகாலம் இருப்பாங்க. இனிமையா இருக்கணும், சதாகாலமும் இனிமைத்தன்மையும் இல்லாம இருந்தா வேஸ்ட் இல்லையா. அதுக்குதான் பாபா ஆசீர்வாதம் கொடுக்கிறார், இனிமையானவரா நம்மள மாத்துறாரு. அதுலதான் அவருடைய இனிமைத்தன்மை, அவருடைய அன்பு இல்லையா. நமக்கு யார் நம்ம கிட்ட அன்பா பேசுறாங்களோ அவங்கள நமக்கு பிடிக்கும். சோ நம்மள அறியாம அந்த குணம் நமக்கு வரும். சோ இறைவன் அப்படியும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா உலகத்துல நமக்கு நல்ல அன்பானவங்க இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்களுடைய கேரக்டர் அப்படியே நம்மளுடைய கேரக்டரா இருக்காது. கொஞ்சம் வேணா வரலாம், ஏன்னா மற்ற எல்லாரோடையும் பழகுறோம்ல. சோ எல்லா குப்பையும் உள்ள போய் 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 பயங்கரமான அசுரன அரக்கணம் மாறிடுறோம். அதுக்குதான் இறைவன் சொல்றாரு, பயங்கரமான இனிமையானவன் இந்த உலகத்துல பாபா மட்டும்தான். அவரை நினைங்க, அவரை மட்டும் நினைங்க, வேற எதையுமே நினைக்காதீங்க, பாக்காதீங்க, கேட்காதீங்க, சிந்திக்காதீங்கன்ற. ஏன்னா மற்றதெல்லாம் குப்பையெல்லாம் உள்ள போய்கிட்டே இறைவன் ஞானமும் போயிடுச்சுன்னா அது ஒண்ணும் வேலை செய்யாது. குப்பைய கட் பண்ணிட்டு பாபாவுடைய ஞானத்தை உள்ள போடும்போதுதான் அது வேலை செய்யும். அப்பதான் தெரியும் இனிமையான தந்தையுடையவர் நாள் அப்படின்னு அனுபவம் ஆகும். அதே மாதிரி இனிமையான மலர் ஆகுங்க பாடல். மனிதர்களே பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஓம் சாந்தி. மனிதர்கள் எப்ப நோய்வாய்ப்படுறாங்களோ அப்ப டாக்டர் என்ன ஆறுதல் கொடுப்பாரு, நோயிலிருந்து விடுபடுறதுக்காக ஆறுதல் கொடுப்பாரு. சரியாகும், பொறுத்துக்கோங்க. அந்த ஆறுதல் இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்ப டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க, நாளைக்கு போயிடலாங்க. அதுவே பெரிய ஆறுதலா இருக்கும் இல்லையா. பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல பில்லு போடுற ஹாஸ்பிட்டல் மாசினா என்ன தரும், இப்ப டாக்டர் போவோம், ரெண்டு நாள் கன்ஃபார்மா போயிடலாம். இப்ப அதுதான் பெரிய ஆறுதலா இருக்கும். அதே மாதிரி என்னால இதேதான் சாப்பிட வேண்டியதா இருக்கு, எல்லாரையும் மாதிரி நான் எப்படி சாப்பிடலாம், இன்னொரு ரெண்டு நாள் சாப்பிடலாம். சோ அந்த ஆறுதல், அதே மாதிரி அது உலகில் வியாதிக்கு அந்த டாக்டர் கொடுக்கிறார். நம்ம பாபா யார், ஆன்மீக டாக்டர். அப்ப எந்த எதுக்கு வைத்தியம் பாக்குறாரு, ஆத்மாவுக்கு. ஏன்னா ஆத்மாவிலதான் நோய் இருக்குது, விகாரம் தேக உணர்வுன்ற வியாதி. அதனால ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறார், ஞானம்ன்ற இன்ஜெக்ஷன் போடுறார், ஆறுதலும் கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, எவ்வளவு நேரம் இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும், கொஞ்ச நேரம் உலக அழியிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, சோ பாபா கொடுக்கிற ஞானம், ஞான ஊசி ஆத்மாவுக்கு உடலுக்கு கிடையாது. அப்படின்னா இங்க எதுவும் ஊசிய வச்சோ மருந்து வச்சோ எதுவும் பண்ணல, ஞானம். ஆனா இந்த ஒரே ஊசி போதும். எந்த ஊசி, மண்மனா பவ அசரீரி பவ அப்படிங்கிற ஊசி. அசரீரி உடலில் வெறும் ஒளி, நான் அப்படின்ற அதுதான் அசரீரி பவ. சரீரத்துல இருந்து விடுபட்ட ஆத்மா, அப்படியே ஆத்மாவுடைய அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருக்கும். மண்மனா பவ, மனதால என்ன நினைச்சீங்க, இதுதான் இந்த ஊசி. ஸ்தூலமா எந்த ஊசியும் கிடையாது. ஆத்மா அபிமானியா இருந்தீங்கன்னா தூய்மை சுகம் சாந்திக்கான ஆஸ்தி சேமிப்பாயிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், தூய்மை சுகம் சாந்தி எங்க இருக்குது, சத்தியுகத்துல சேமிப்பாயிட்டே இருக்குதானே அர்த்தம். சத்தியுகத்துல தயார், அது பிறவி. ஒரு பிறவி, ரெண்டு பிறவி, மூணு பிறவி, நாலு பிறவி, 21 பிறவி சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேமிப்பாகும். எந்த அளவுக்கு ஆத்மாபிமானி ஆகி தன் ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி சேமிப்பாயிட்டே இருக்கும். மாயை பண்ண விடாது, சேமிக்க விடாது. சேமிச்சது திருடுறதுக்கு முயற்சி பண்ணும், அதுவும் பக்காவா முயற்சி பண்ணணும்னு உட்காரும் போதுதான் அன்னைக்கு மாயை அப்படி சுழட்டி சுழட்டி அடிக்கும். ஒண்ணுமே இல்ல, என்ன பயிற்சி அனுப்பு பண்ணணும்னு நினைச்சன்றத மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, சரியாயிடும். பாபா ரெண்டு நாளா இன்னைக்குமே கூட சொல்ற நினைவு அதிகப்படுத்துறத சொல்றாரு இல்லையா, இது மட்டும் பண்ணுவோம் சூப்பரா இருக்கும். இப்ப கல்ல ஒரு 10 மணிக்கு கடிகாரத்தை பாக்குறீங்கன்னா 10 மணில இருந்து நினைச்சிட்டு இருக்கேன், 10 மணில இருந்து நினைச்சிட்டு இருக்கேன், அது மட்டும் சொல்லிட்டு. சோ அந்த டைமோட வைக்கும்போது அடிக்கடி கடிகாரத்தை பாக்கும்போது அந்த நினைவு இருந்துகிட்டு இருக்கும் நம்மள. அதாவது கர்ம யோகம், நீங்க செய்யற கர்மம் யோகத்தை கட் பண்ணாம வச்சுக்கிறதா இங்க சேலஞ்ச். அப்படி வச்சீங்கன்னா ஆஸ்தி சேமிப்பாயிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று வெறும் ஒலி ஆத்மாவா இருக்க, ஆத்மாவா இருக்கிறேன் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பரமாத்மா பார்த்துட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் 10 மணில இருந்து நினைச்சிருக்கேன், 10 மணில இருந்து நினைச்சிருக்கேன். ஸோ அது அது மெயினா அந்த டைம் சொல்லுங்க, டைம் கான்சியஸா இருக்கணும் இதுல குறிப்பா. இப்பதான் நீங்க அந்த நினைவுல இருக்கிறீங்க, எவ்வளவு நினைவு பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு கம்மியா தான் பண்ணிருக்கிறோம், இன்னும் அதிகம் பண்ணுன்ற அந்த உணர்வு வரும். சேமிப்பாகிட்டே இருக்குது. சோ நேற்று சொன்ன மாதிரி 8 மணி நேரம் நினைவு பண்ணா 100,000 அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அரை கல்பத்துக்கான துக்கத்தை தூரமாக்கக்கூடியவர் வந்திருக்கிற அரை கல்பம் அனுபவிச்சோம் பாருங்க, வேதனை அத்தனையும் காலி விடுவிக்கிறார். போதும், அரை கல்பம் ஜெயில இருந்தீங்க, ராவணன் ஜெயில வெளில வாங்க, விடுதலை கொடுக்கிறார். அதனாலதான் அவருடைய பேர் ஹரஹர மகாதேவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? லுக்கத்தை போக்குபவர், லுக்கத்தை நீக்குபவர் ஹரஹர மகாதேவா. துக்கத்தை போக்குற தந்தை அவர். ஆனா அவர் ஒண்ணும் தேவர் கிடையாது, மகாதேவன்றாங்களே, அவர் ஒண்ணும் மகாதேவன் கிடையாது, தேவதை கடவுள். கடவுள் தான் துக்கத்தை நீக்கிறார், சங்கர் கிடையாது, எந்த தேவதையும் கிடையாது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையா இருக்கிறார் சிவபாபா. சாப்ப நினைவு செய்யணும் இல்லையா. இப்ப உங்களை ஒரு விகாரம் டிஸ்டர்ப் பண்ணுது, கோபம், காமம், பற்று. அப்ப வந்து நம்ம பாபா கூட பேசணும், பாபா இந்த 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 விகாரத்துல இருந்து விடுவிக்கதானே நீ வந்திருக்கிற, இதனாலதானே நான் இவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சேன், நான் இனிமேல்ட்டு அதுல டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் பாபா அப்படின்னு அது சம்பந்தமாவே பாபா கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே பாபா கிட்ட புத்தி வரும். அப்படியே ஒரு டைம்ல பேசுறது நிறுத்திட்டு அப்படியே பாபா பாத்துருங்க, அப்படியே அன்புல முழுகுங்க. அரை கல்பத்துக்கு ஏதோ ஒரு துக்கத்தை நம்ம பாத்துக்கிட்டேதான் வந்தோம். ஏதோ ஒரு துக்கம், கணவனால, மனைவியால, குழந்தையால, இயற்கையால, அரை கல்பமா துக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்ப துக்கம் அதிகமாயிடுச்சு, காரணம் துக்கத்துடைய காரணமான அந்த தேக உணர்வு நோய் அதிகரிச்சிருச்சு. 5 விகாரங்கள் தான் மனுஷனை அதிக துக்கமானவர்களா ஆக்கிடுச்சு. லவ் இஸ் எ ஸ்வீட் பாய்சன், ஸ்லோ பாய்சன் அப்படின்னாங்க இல்லையா. சோ அது உண்மையிலே எதை குறிக்கிறது? காமத்தை குறிக்கிறது. அது தெரியல, வெறும் லவ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சோ அப்ப புரிஞ்சுக்கணும், அது ஸ்வீட்டா வந்தாலும் கட்சியில துக்கம் தான் கொடுக்க போகுது. கட்சியில இல்ல, ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கும். சோ அதே மாதிரிதான் எல்லா விகாரமும். அப்ப அந்த விகாரத்துக்கு வரும்போது இது துக்கம். இதுல புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அரக்கி ஒரு தேவதை மாதிரி வேஷத்துல வந்து மயக்குவான். அதே மாதிரி ஒரு அசுரன் ஒரு அப்படியே ஒரு தேவதை மாதிரி வேஷத்துல வந்து பொண்ணு மயக்குவோம். அப்ப வந்திருக்கிறது அசுரன், அவன் துக்கத்தை தான் கொடுப்பான். அந்த மாதிரி அசுரன் தான் இந்த ஐந்து விகாரம்ன்றத அடையாளம் கண்டுக்கணும். அதான் பகு தெரியும் சக்தி. அடையாளம் கண்டுட்டு உடனே நம்ம சண்டை போட ஆரம்பிச்சுக்கணும் மைண்டுக்குள்ள. அது இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி பயங்கரமா கவர்ச்சிகரமாக யாரோ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படியே கலியுக வசி மாதிரி அப்படியே மயங்கி பேசக்கூடாது. டக்குன்னு உஷாராயிடணும். மைண்டுக்குள்ள விழக்கூடாது, விழக்கூடாது. அது ஆத்மா, அது ஆத்மா, உடம்பு கிடையாது பாபா, நான் மேல இருக்கிற, நான் உலகத்துக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த பிராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். உலகத்தின் தாய் நான், துர்கா தேவி நான், அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. தேக உணர்வுக்காக தான் வருது இத்தனையும். சோ இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அப்ப அதிக துக்கம் கொடுத்துச்சு அப்படின்றது அந்த நேரம் ஞாபகம் வரணும். சோ அது கம்முன்னு இருக்கும்போதெல்லாம் அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த 8 மணி நேரம் நினைவுன்றது ஞாபகம் இருக்கும்போது அப்பதான் இது நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். நீங்க ஆபீஸ்ல இருக்கிற 8 மணி நேரம் பாபாவே நினைக்காம அடுத்த 8 மணி நேரம் நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா அங்க அந்த 8 மணி நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதை வச்சுதான் அடுத்த 8 மணி நேரமும் வரும். அப்ப அதிக துக்கத்தை கொடுத்துச்சே இந்த 5 விகாரம். அந்த கணக்கை இப்ப சரி பண்ணுங்க. வியாபாரிகளுக்கு 12 மாசம் கணக்கு வைப்பாங்கல்ல, சேமிப்பு கணக்கு வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு. ஆனா அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு தெரியாது நஷ்டத்துல போதா லாபத்துல போதா பிசினஸ். அண்ணல் பாபா சார், கணக்கு வையுங்க, சார்ட் வையுங்க, சார்ட் வையுங்க. எல்லா விகாரத்துல இருந்தும் எவ்வளவு இல்லையா, நம்பர் போட முடியலன்னா கூட இப்பெல்லாம் கிராஃப் போடுறாங்கல்ல, பார் சார்ட். சோ அதுல எந்த அளவுக்கு வந்திருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் விகாரம் குறைஞ்சிருக்கு அப்படியும் வைக்கலாம். அல்லது சக்தி ஏறி இருக்கு, தூய்மை அதிகமா இருக்கு, அன்பு அமை அதிகமா இருக்கு, அமைதி அதிகமா இருக்கு. சோ அந்த மாதிரியும் வைக்கலாம் வைக்கணும். ஏன்னா நீங்க வியாபாரி, ஆன்மீக வியாபாரி, உயர்ந்ததிலும் உயர்ந்த வியாபாரம் வந்து நகை வியாபாரம். இது மட்டும் என்ன, ஞான ரத்தின வியாபாரம் இது. அதனால எப்படி வியாபாரிகள் தனக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு கணக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த இதுவும் அப்படியே கண்டினியூஸா லாபம் கொடுத்துட்டே போகுது. சில நேரம் லாபம், சில நேரம் நஷ்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் கணக்கு வச்சாதான் உங்களுக்கு தெரியும். அரை கல்பமா சேமிப்பானது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப மீண்டும் சேமிப்பு செய்யணும். எங்க போச்சு சேமிச்சது, எங்க போச்சு? இந்த அரை கல்பத்துல சுத்தமாக இழந்துட்டீங்க. ஏன் இழந்தீங்க? தேக அபிமானிய ஆனீங்க, அதனாலதான் இழந்தீங்க. முந்தைய சங்கமத்துல ஃபுல்லா சேர்த்து வச்சீங்களே, இப்ப 5000 வருஷம் முடியும் போது எப்படி இழந்தீங்க? தேக உணர்வு வந்ததுனால இழந்தீங்க. தேக உணர்வு வந்ததுனால ஸ்பீடா இழந்தீங்க, ஆனா அதுக்கு முன்னாடியுமே இழக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறீங்க. சோ இப்ப என்ன பண்ணணும், ஆத்மா நினைச்சு அப்பாவையும் நினைக்கணும். தேக உணர்வு சிக்காம இருக்கணும்ன்ற அந்த எச்சரிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப ஸ்பீடா போக முடியும், இல்லைன்னா மாட்டிக்கும். மீண்டும் சேமிப்பு செய்யற டைம் இந்த சங்கம் யுகம். சோ முழு கல்பத்துல நடந்தது இப்ப இங்கே இந்த சங்கமிகத்துல நடக்க போகுது, ரிவர்ஸ்ல. அப்படி ஏறுவீங்க மாய அடிக்கும், ஏறுவீங்க அடிக்கும். அப்ப என்ன பண்ண, அடி வாங்காம போகணும், அல்லது அடி வாங்கினாலும் டக் 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 டக்னு நினைச்சு போய்கிட்டே இருக்கணும். விழுந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, கலைச்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது, மாயின் வசம் ஆயிடக்கூடாது. இது யுத்த மைதானம். மாயா ராவணன் சேமிச்சதெல்லாம் அழிச்சிட்டான், எல்லாரும் நஷ்டத்துல தள்ளிட்டான். அதனாலதான் ஏழை ஆகிட்டீங்க. மூணு தலைமுறை முன்னாடி ராஜாவா இருந்த நீங்க, மிகப்பெரிய செல்வந்தனா இருந்த நீங்க இன்னைக்கு ஓட்டாண்டி ஆனது காரணம் என்ன? மாயை தள்ளிட்டான், மாயை தள்ளிட்டான். அந்த ராஜாக்கள், கலியுகத்த ராஜாக்கள்லாம் விகாரத்திலே மூழ்கி இருப்பாங்க இல்லையா, அதுதான் காரணம். அவன் ஏழை குடும்பத்துல அடுத்தது பிறக்கிறதுக்கு காரணம். சோ மாயை அவனை நஷ்டத்துல தள்ளிட்டான். அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மைய சொல்றீங்க, மாயை மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ அதுக்குதான் இப்ப மாயை கிட்ட மாட்டாதீங்க அப்படின்னு பாபா சொல்ற. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முன்னணி நடிகர், பயங்கர அழகானவர். சோ அழகா இருந்தாலே பெண்கள் வருவாங்க இல்லையா, அதுவும் புகழ் மிக்கவர். அப்படி வராங்க, சோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல வராங்க, கல்யாணம் பண்ணிக்கிறார் ஒவ்வொருத்தரா. சோ அதனால நிறைய பிரச்சனையும் வருது அவருக்கு, நிறைய பிரச்சனை வருது. அதாவது முதல் மனைவி அவங்க கூடவேதான் இருக்கிறார் கடைசி வரைக்கும், பட் நிறைய பிரச்சனை வருது. ஆனா எல்லாருக்குமே நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரால் சமாளிக்கவே முடியல. கடைசியில சரீரத்தை விடும்போது கேக்குறாரு அவருடைய பொண்ணுகிட்ட, நான் ஏமா இப்படி எல்லாம் பண்ண, எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி பண்ண. அதான் பாபா சார், அதான் மாயை, அதான் மாயை. ரொம்ப நஷ்டத்தை இருந்துச்சு. ஏன்னா அழகா பிறந்து பயங்கர பணக்காரனும் பிறந்து கிஃப்ட் தானே, ஒருவேளை அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பிறவியா கூட இருக்கலாம். ஆனா உடனே அழிக்க இது பாருங்க மாயா, இதுதான் பெரிய விஷயம். கடைசியில ஒரு பிறவி சுகத்தின் உச்சம், ஆனா அந்த ஒரு பிறவில எல்லாத்தையும் இழந்துடுவோம், துக்கத்தின் உச்சத்தை அனுபவிப்போம், மாயை அப்படி பண்ண வச்சிடும். சோ இப்ப இந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு, எச்சரிக்காருங்க. மாயை ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு, நஷ்டம் ஏற்பட்டு ஏற்பட்டு எல்லாம் சோழி மாதிரி ஆகிட்டாங்க, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாயிட்டாங்க. எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. இதனாலதானே இந்த விகாரத்தினால தானே வேண்டும், இந்த விகாரத்தினால தானே அழிஞ்சாங்க. ஒரு பிரதரு திடீர்னு பாபா ஞானம் பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப அவர் சொல்றாரு கால் பண்ணி, பிரதர் இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு இப்ப தெரியுது, ஆனா எங்க அப்பாவும் சாமி சாமின்னு பூசாரியா இருந்தார், நானும் அதே மாதிரி ஆயிடுவேணும்னு பயமா இருக்குது அப்படிங்கிற. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல வழியில போறதுக்கு எதுக்கு பயப்படணும்? உண்மையிலே எதுக்கு பயப்படணும்? காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தோம், அப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணோம். அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனுக்கு தோணுது, அதாவது லவ்னா என்னது, ஒன் சைடு லவ் அப்படி. அப்ப அவன் சொன்னான், எங்க தாத்தா இப்படிதான் பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு, நானும் அதே மாதிரி ஆயிடணும்னு பயமா இருக்குது. அது நியாயமான பயம் இல்லையா? கடவுளுக்கு அர்ப்பணம் ஆகுறதுக்கு எதுக்கு பயப்படணும்? அதுக்கு சந்தோஷம் இல்ல படணும். அவங்க அப்பா பக்தியில தான் இருந்தா, இப்ப ஞானம் கிடைச்சிச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். மாயை தான் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஒன்னுத்துக்கும் உதவாதவங்களா ஆக்கிடுச்சு உங்களை. சோ எதுக்கு சொல்றாரு ஞாபகப்படுத்துற? எச்சரிக்கை. இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம், அதாவது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது அடுத்த தலைமுறை கூட ஒன்னும் சேர விடாம அவங்க சொல்லுவாங்க, அவன் அப்படி பண்ணா நன்றி இருக்கணும், அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, மாய உங்களை அப்படி ஆக்கிட்டான், இந்த சைடு திரும்பாதீங்க, ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. சோ அத நம்ம, நான் அப்படி இருந்தேன்ல, மாய என்னை இப்படி ஆக்கிடுச்சுல, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களாம், இந்த காளி, விநாயகர், தமிழ் கடவுள் முருகன் இந்த மாதிரி சீரியல் எல்லாம் போடுறாங்க, அதுல வர்றதெல்லாம் நம்பதான் இல்லையா? அதுல அசுரன் மைக்கி பார்வதிய துக்கத்துல ஆழ்த்துறது, அதெல்லாம் நான் தான், என்னுடையதுதான். அதே மாதிரி நீங்க கதை படம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சில வரலாற்று படம் வந்து அந்த பெண்கள்னால மயங்கி வீணா போறது அப்படி எல்லாம் காட்டுவாங்களே, அதெல்லாம் யாரு, நாம தான். சோ அது ஞாபகம் இருக்கணும், அது எப்பயுமே அந்த ஞாபகம் இருக்கும்போதுதான், அந்த மாதிரி ஒரு அழகானவங்க வரும்போது அந்த எச்சரிக்கை இருக்கும்போதுதான் நீங்க அதுல இருந்து தப்பிப்பீங்க. அந்த எச்சரிக்கை மணி இருந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் பாபா சொல்றாரு, பிராப்தி எப்பவுமே எதிரில வைங்கன்னு. எப்படி இருந்தனா இப்ப எப்படி இருக்கிறான், அதாவது மாய கிட்ட விழுந்துட்டீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த வலி தெரியும், பாபா நினைவு வராது, எல்லாமே தெரியும். ஆனா ஒரு ஒரு சின்ன சின்ன மாயையிலும் தப்பிக்கும்போது ஒரு போதை இருக்கணும். சோ அதையும் நம்ம கவனிக்கணும். இதே சிச்சுவேஷன் இப்ப ஒருத்தர் கூட அழகானவங்க கூட பேசுறோம், இதே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும், இவ்வளவு நல்லா அவங்களே வந்து பேசும்போது, நான் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருந்தா நான் எப்படி வீழ்ந்திருப்பேன், ஆனா இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை தட்டி கொடுங்க, அதுதான் பிராப்தி முன்னுக்கு வைக்கிறது எந்த அளவுக்கு. அதே மாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய சிச்சுவேஷன், இதே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தா நான் என்ன பண்ணிப்பேன், தட்டி கொடுங்க, உங்களை எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தங்க திட்டுறாங்க, இதே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி திட்டியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், இப்ப அமைதியா இருக்கிறோம், கட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, எப்படி முன்னேறி போயிட்டே இருக்கிறான் அதை பாத்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு முன்னேறினா இந்த விகாரத்தை தாண்ட மட்டும்னா, இந்த விகாரத்தை தாண்ட மட்டும்னா தாண்டிடும் தாண்டிடுவோம் போய்கிட்டே இருங்க, அததான் பாபா பிராப்தியை முன்னாடி வச்சுக்கிட்டே இருங்கன்றாரு. எதை விடணும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, எதை அடைஞ்சு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஏறி வந்திருக்கீங்க அதை பாத்துக்கிட்டே இருங்க, அதை அசை போட்டுக்கிட்டே இருங்க. நிறைய பிசினஸ்ல பக்காவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும், அவங்கள அவங்களே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட புதுசா நீங்க முத முதல்ல அவங்கள சந்திக்கிறீங்கன்னா கூட, எப்படி திரும்ப வந்துச்சு, நான் எப்படி திரும்ப தனியாவே வந்தேன் தெரியுமா, அவ்வளவு தூரம் மூட்டை எத்துக்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அந்த சொல்றது அது எப்பயோ நடந்திருக்கும், அதையே அவங்க கிட்ட சொல்றாங்க, அது அவங்க கிட்ட எப்பவும் சொல்றது, சொல்றதுதான் அவங்களை இன்னும் முன்னாடி நோக்கி அழைச்சிட்டு போகுது. சமீபமா ஒரு பிரதர் கூட சொன்னாரு, என்னால முடியும் என்னால முடியும் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறேன், ரொம்ப சின்ன பையன் ஆனா பயங்கரமா சம்பாதிக்கிறேன், காலேஜ் படிக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. சோ அது காரணம் வந்து அது தனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால. சோ அந்த மாதிரி நம்ம அடையிறது சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்ன எவ்வளவு அடைஞ்சு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா மாய கிட்ட மாத்தி எவ்வளவு இழந்திருக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுள் சொல்றாரு நாராயணன் நீங்க தான், அவர் என்ன பொய்யா சொல்றாரு, நாராயணன் எங்க நான் எப்படி ஆகியிருக்கிறான், அப்ப எத்தனை தடவை, அப்ப நம்ம யோசிக்கலாம், நான் ராணியா இருக்கும்போது எப்படி எல்லாம் இழந்திருப்பேன், என்னென்ன விகாரத்தினால நான் இழந்திருப்பேன், ராஜாவா இருக்கும்போது என்னென்ன விகாரத்தினால இழந்திருப்பேன், அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இதுக்குள்ள எடுத்துட்டு வாங்க, கொட்டிக்கிட்டே இருங்க, கற்பனையை ஓட விடுங்க. எந்த அளவுக்கு எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பேன், ஏன் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக பேராசி காரணமாக காமத்தின் காரணமாக ஒரு நாட்டை பிடிக்கிறோம் அப்படின்னா பிடிச்சு கூட இருக்கலாம், ஆனா அது அப்படியே இருக்காது, அதுக்கான தண்டனை அதே பிறவில இன்னொருத்த வந்து பிடிச்சிருப்பான், தலைமறைவா வாழ்ந்திருப்போம், கொலை வெட்டி போட்டிருப்பான், நினைச்சு பாருங்க. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததாக்கிடுச்சு. இப்ப சத்தியமான தந்தை, உண்மையான தந்தை நம்மள நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குறதுக்கான வழிய சொல்றாரு, கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி இருந்து நீ கீழே வந்துட்ட, மீண்டும் நாராயணன் ஆகு. அவர் கொடுக்கிற அந்த ஸ்ரீமத் வழி மூலமாக நாம உயர்ந்தவராகும், அதுதான் ஹிந்தியில சிரேஷ்டம், சிரேஷ்டமாகும். அது மட்டும் இல்ல, அரை கல்பத்துக்கான சேமிப்பும் ஆகிடும். அவரோட வழிப்படி நடக்க நடக்க, இது நடக்கும் பொழுதெல்லாம் பாபா சொன்ன வழி, இது இது கரெக்டான வழி, மாயி சொல்ல இங்க பாரு இங்க கேளு, அது தப்பான வழி, அதை நான் போக மாட்டேன், அதுல போய் தான் நான் இவ்வளவு விழுந்திருக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவருடைய வழியில சேமிப்பாகும், அந்த வழியில போனா நஷ்டம் ஆயிடும். அதையும் சொல்லிட்டேங்க. இப்ப அந்த சாக்கார வாணியில நிறைய விஷயங்கள் நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதுக்கு ஆழமா அர்த்தம் வருது. பாபாவுடைய வழியில போயிட்டே இருந்தா அரைக்கல்பம் சேமிப்பாயிட்டு இருக்கும். இந்த வழியை தவிர எந்த வழி போனாலும் சேர்த்தது எல்லாமே போயிடும். ஒரே முறைதான் இந்த மாதிரி சேமிப்பாகிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு, சேமிக்கிறதுக்கான சான்ஸ். அதனால நல்ல முறையில சேமிப்பு செய்யுங்க. இரவு கண்வீட்டு சேமிப்பு செய்யுங்க. இது எப்படியே ஒரு நாள் வியாபாரம், ஒரு சில பண்டிகையில போதெல்லாம் ஒரு நாள் அல்லது ரெண்டு மூணு நாள், இந்த கிராமத்துல சில திருவிழா அது மாதிரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, சோ அன்னைக்கு ஒரு நாள் சோறு தண்ணி இல்லாம கூட இருப்பாங்க வியாபாரிகள், தூங்காமலும் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க சேமிக்க முடியும். ஒரு நல்ல வியாபாரினா அந்த கூட்டம் குறையும் போதே எல்லாம் போக மாட்டான், இரு ஃபுல்லத்தையும் எடு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான், யாருனாலும் வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சங்கம் சேர்த்தது போதுன்னு கலைப்பே வரக்கூடாது. உயிர் மூச்சு, கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் சேமிப்பு தான், அப்பா நினைவு தான். ஏன்னா இப்ப விட்டா எப்ப சேமிக்கிறது. இப்ப அலட்சியமா விட்டோம் சோர்ந்துட்டோம்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் சோர்ந்துடுவோம். நல்ல முறையில சேமிப்பு செய்யுங்க. ஒரே தடவை சான்ஸ், எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையணுமா, ஆத்மாபிமானி ஆகுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆத்மாபிமானி ஆகுங்க. தந்தைய நினைவு செய்யுங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி, சிம்பிளானது. நான் ஆத்மா, ஆத்மாபிமானி, அப்பாவை நினைவு செய்யுங்க. நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் ஆத்மான்ற உணர்வுல இருந்துகிட்டே இருங்க. இப்ப உங்களை சுத்தி வர காமம் கோபம் பற்று எதுலையுமே சிக்காம இருப்பீங்க. சிக்கிறீங்கன்னா தேக உணர்வுக்கு வந்துட்டீங்க. டக்குனு வெளில வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி ஆத்ம உணர்வு. நான் ஆத்மா வச்சு உடம்பு கிடையாது, நான் எப்படி மாட்டேன்னு அப்படி ஒரு வெறித்தனமா வைராக்கியமா வாங்க. இந்த காளி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வைராக்கியமா காட்டுவாங்கல்ல, நாக்கு தொங்க போட்டு அந்த மாதிரி வைராக்கியமா வாங்க. ஆத்மாதான் அழுக்காகுது, அதனாலதான் ஆத்மாவை பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்றாங்க. பாவ சரீரம்னு சொல்ல மாட்டாங்க. மாயை ராவணன் பாவாத்மக்களாக ஆக்கிட்டான். தந்தைய நினைவு செய்யலனா எப்படி நீங்க மறுபடியும் புண்ணியாத்மாவா ஆக முடியும்? ஆகணும்ல, நாராயணன் ஆகணும்ல, ராவணன் ஆக்கிட்டான். நீ அப்பாவை நினைவு செய்யலனாலே ராவணன் கிட்ட ஒன்னு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி புண்ணியாத்மாவா ஆக முடியும்? நம்பர் ஒன் பூதம் அசுத்த அகங்காரம், அதுதான் நம்பர் ஒன் பூதம். எவ்வளவு நஷ்டத்தை மாய ஏற்படுத்திச்சு பாருங்க. நான் யாரு தெரியுமா, அதுதான் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துது. அசுத்த அகங்காரம் நான் யார் தெரியுமா, எந்த ராஜா இருந்தாலும் நான் யார் தெரியுமா? இல்ல, அது பெரிய படை. எவ்வளவு பெரிய படையா இருந்தாருனா எதிரி முன்னாடி புறமுதுகிட்டு ஓட மாட்டேன். எல்லாமே உண்மையிலே அசுத்த அகங்காரம். இதைத்தான் போதிக்குது நம்ம கல்வி. நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிற விஷயத்தான் இன்னைக்கு கல்வி போதிச்சுட்டு இருக்கு. என்ன ஆகும் இல்லையா, அசுத்த அகங்காரம். எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இறந்தது, இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வெவ்வேறு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி கொலை பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, அது காரணம் அசுத்த அகங்காரம். அதுதான் நம்பர் ஒன் பூதம். அதனால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இந்த லாப நஷ்டத்தை பத்தி உலகத்துல யாருக்குமே தெரியல, பாபா மட்டும்தான் சொல்ல முடியும். அதிக நஷ்டத்தை இந்த அசுத்த அகங்காரமும் காமமும் தான் ஏற்பட்டுச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஸ்ரீமத் பகவானின் மகா வாக்கியம், ஒரே ஒருத்தர் தான் பகவானா இருக்க முடியும். அவரு தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இந்த யோகம் தான் அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திச்சுன்னு வேற யாருமே சொல்ல முடியாது, பாபா தான் சொல்ற. ஏ நம்பர் ஒன் என்னது? அசுத்த அகங்காரம் நம்பர் ஒன். எதிரி நம்பர் ஒன் பூதம், பேய், மனுஷனை பிடிச்ச முதல் பேய் என்னது? அசுத்த அகங்காரம். ஒருத்தர் தான் பகவான், அவருடைய மகா வாக்கியம் தான் கீதை. அவரு தான் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த யோகம், அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது அசுத்த அகங்காரம்னா. அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்னது? கண்ணுக்கு தெரியற எதுவுமே நான் கிடையாது, கண்ணுக்கு தெரியற எதுவுமே என்னதும் கிடையாது. அதான் நான் ஆத்மா, என்னுடைய பரமாத்மா. நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஆத்மா, என்னுடையவர் ஒரு பரமாத்மா, அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதுலதான் எல்லாமே இருக்கும், ஒட்டுமொத்த உலகத்தையும் மறக்கும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பாபா நானு, பாபா நானு, அவ்வளவுதான். மனிதர்களை இதுதான் முன்னேற்றது, இந்த ராஜ யோகம் தான் முன்னேற்றது. இதுலதான் முன்னேற்றம் எல்லோருக்கும். ஒரே விஷயத்துல நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு தந்தையை நினைக்கணும், அவ்வளவுதான். பாபா சொல்றதுல நம்பிக்கை, பாபா நினைவு, அவ்வளவுதான். பொறுமையா இருக்கணும். நம்ம அதிர்ஷ்டம் வீப்படைஞ்சிருக்குது, நம்மள அந்த கரைக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவர் பாபா. எந்த கரைக்கு அழைச்சு போறாரு? விகார உலகத்துல இருந்து சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. எது சிவாலயம்? சொர்க்கம். பரந்தாமும் சிவாலயம் தான், சொர்க்கமும் சிவாலயம் தான். அழைச்சிட்டு போறாரு. விஷக்கடல், விகார கடல்ல இருந்து அந்த சொர்க்கத்துக்கு, வேசியாலயத்துல இருந்து சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இது வந்து ஒரு முஸ்லிம் சகோதரர் சொன்ன கதை, அது குரான்ல இருக்குதான்னு தெரியல. இறைவன் வந்து அந்த இப்ராஹிம் காலத்துல ஒரு பிரளயம் வரும். சோ அவர் வந்து எல்லாத்துல இருந்து ஒரு ஒரு ஜோடியை ஏத்து, ஒரு பாக்ஸுக்குள்ள ஏத்து, அப்புறம் பிரளயம் வந்து மற்ற ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சுட்டு அந்த பாக்ஸ் மட்டும் மேலே இருக்கும். அந்த பாக்ஸ் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தம் புது உலகமா இருக்கும் அப்படின்னு உலக அழிவை பற்றி அவ்வளவு சூப்பரா போட்டிருப்பாங்க, பைபிள்ல போட்டிருப்பாங்க. சரி, இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஏத்தும் பொழுது நாயை ஏத்துவாங்க. நாயை ஏத்தும் போது என்ன ஆகும்? நாய் வந்து விகாரத்துல காமத்துல ஈடுபடும், அங்கேயே உடனே அதை இறக்கி விட்டுறாங்க. சோ அதனாலதான் நாய் நாய் சாத்தான்னு அப்படி அவர் சொன்னார். அதான் நாய் சொர்க்கத்துக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அது உண்மையிலே நாய் சொர்க்கத்துல இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்காரு, ஓகே. பட் அது உண்மையிலே மனிதர்களை குறிக்கிறது இல்லையா? சொர்க்கத்துக்கு ஆள் எடுக்கும் பொழுதும் காமத்தை விடாதவங்களை குறிக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எதோட ஒப்பிட்டு இருக்கிறான். அது குரான்ல உண்மையிலே இருக்குதான்னு தெரியல, இருந்துச்சுன்னா அது எங்க வருது அப்படின்னு முஸ்லிம் சகோதரர்கள் அவசியம் சொல்லலாம். சரி, ஜஸ்ட் பாபா அந்த பாபா சொல்றதுல மட்டும்தான் நம்பிக்கை. நான் நாராயணன்றதுல நம்பிக்கை, நான் ஆத்மான்றதுல நம்பிக்கை, அப்பாவை நினைச்சிட்டே இருக்கு, அவ்வளவுதான். பொறுமையா இருக்கணும் இல்லையா? பாபா சொல்றது எவ்வளவு நாள் தான் ஃபாலோ பண்றதோ, பொறுமையா இரு. சொல்லுவாங்க கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கும்போது டைம் ஆக ஆக கொலையே பண்ண வந்தாங்களாம். அவருக்கும் ஒண்ணும் தெரியல, அவருக்கும் தெரியாது, இருக்கிற இடத்த தெரியா போனாரு, இருக்குதா இல்லையானே தெரியாம போனாரு. ஆனா இங்க தெளிவா தெரியும், தெளிவா வந்துட்டு இருக்குது. பாபா சொல்றதெல்லாம் நடக்கிறது தெரியும், நீங்க சேவை பண்ணும்போது பாபா பண்ற ஹெல்ப் எல்லாம் தெரியும். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு ப்ரூஃப்? பொறுமையா இருங்க. அப்படின்னு ஸ்ரீமத் நடந்துகிட்டே இருங்க, மீறிடாதீங்க. ரொம்ப முக்கியம் பொறுமை, பயங்கரமான தெய்வீக சக்தி அது. ஆத்மாவுடைய அதிர்ஷ்டம் எழுந்திருச்சுக்கிச்சு. என்ன அதிர்ஷ்டம்! பாபா படகுல உட்காந்துட்டோம், சங்கமகன்ற படகுல, அப்படியே சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற இந்த விஷ உலகத்துல இருந்து. ஒரே ஒருத்தர் தான் இந்த படகொட்டியா இருக்கிறார், இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு அழைச்சிட்டு போறவர் யாரு? ஒரு சிவபாபா தான். வேற யாரும் கிருஷ்ணரோ ராமரோ இயேசுவோ நவியோ புத்தரோ யாரும் கிடையாது, யாரும் அழைச்சிட்டு போல, எல்லாமே போயிட்டு இருக்கு. முக்கியமான உலகத்தை நோக்கிதான் அழைச்சிட்டு வந்தான். தப்பான வழி, தப்பான வழி பக்கமே வழி கேட்டா, தப்பான வழி பக்கமே போயிட்டு இருந்தா எல்லாரும் தப்பான வழிக்கே, அப்ப அது எங்க போயிட்டு இருக்கும்? நான் பாபா தான் இல்ல, ரிவர்ஸ்ல வா, எப்படி வந்தோமோ அதே இடத்துல வா, போகணும், அங்க போகணும் அப்படின்னு கரெக்டா அழைச்சிட்டு போற. அவருக்கு மட்டும்தான் அந்த வழியும் தெரியும். பதித்த பாவனனா இருக்கிறவரைத்தான் படகோட்டின்னு சொல்றோம், தூய்மையாக்குறவர். புத்திசாலிய நீந்தக்கூடியவங்க யுக்தியோட நீந்துவாங்க. சோ இங்க அதுதான் இல்லையா, யுக்தியோட நீந்தணும், தப்பிக்க கூடாது. ஏன்னா இங்க டைம் இருக்குது, ரொம்ப முக்கியம். அப்படியே போய்கிட்டே இருக்காது, நீ எப்ப வேணாலும் நாராயணா ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், திடீர்னு வச்சுல அடிப்பாரு. சோ இது கடைசி நொடி, கடைசி நொடி தேக உணர்வு, தேக உணர்வுன்ற சாத்தான் துரத்திக்கிட்டே வரும், அதுல மாட்டவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்ம உணர்வுல போயிடுவோம். எதுலயும் மாட்டாம இருக்கு, அதுதான் புத்திசாலி. நீச்சல் அடிக்கிறவன் எப்படி யுக்தியா நீச்சல் அடிப்பான்? புயல் அடிச்சா அதுக்கேத்த மாதிரி அதுல சிக்காம போறது எப்படி, சாதாரண இதுல போறது எப்படி, உள் நீச்சல் போறது எப்படி, எல்லாமே அவனுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி யுக்தியோட நாம போகணும், எளிமையான முறையில நீந்துறதுக்கு பாபா கத்து கொடுக்கிறேன். எப்படி நீந்தனும்? புத்தி யோகத்தின் மூலம், புத்தியின் மூலம் நீந்தனும். அதாவது புத்தியை எதுலயும் சிக்க விடாம கத்து கொடுக்கிறார். நினைவின் மூலமாகவே, நினைவு தான் நமக்கு கை, நீந்துறதுக்கான கை. இந்த நினைவின் மூலமாகவே எவ்வளவு ஈஸியா கலியுக கரையில இருந்து சத்தியுக கரைக்கு அழைச்சிட்டு போறாரு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான், இப்ப உள்நீச்சல்ல போறோம் அப்படின்னா குறிப்பிட்ட டைம் வரையும் தான் சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா தண்ணி உள்ள போயிடும் இல்லையா. அது அது அப்ப அதுக்குள்ள போயிடணும் அவங்க. ஒரு அந்த வரலாறுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தெரியாமலே அந்த கடல் வழியாவே போவாங்க இன்னொரு நாட்டுக்கு. அப்ப அந்த சுவாசத்தை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேகத்துல அவங்க ரொம்ப தூரம் போகணும். அதே மாதிரிதான் இங்கேயும் டைம் இருக்குது, விசில் ஊதாரு, எப்ப ஊதுவாருன்னு தெரியாது, அதுக்குள்ள வேகமா போயிட்டே இருக்கணும். ஆத்மாக்கள் கிட்ட பாபா பேசிட்டு இருக்கிறார், ஆத்மாக்களின் ஜோதியை ஏத்துறார் பாபா. அவரைத்தான் தீபம்னு சொல்றோம், ஜோதி சொரூபமானவர்னு சொல்றோம். எப்படி எல்லாம் பாபா பாருங்க, படகோட்டி நீச்சல் அடிக்கிறத பத்தி சொல்லிட்டு வந்தார், இப்ப என்ன சொல்றாரு? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வியாபாரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தார், இப்ப எதோட கம்பேர் பண்றாரு? ஜோதி, ஜோதி ஏத்துறாரு, ஆத்மாக்களின் ஜோதியை ஏத்துறாரு, எல்லார் ஜோதியும் ஏத்துறது தீபம். அவரு அதனால்தான் திரு அண்ணாமலை தீபம் இல்லையா. எல்லாருடைய ஜோதியும் ஏத்துற தீபம் அவர், ஜோதி சொரூபமானவர் அவர். மனிதர்கள் செத்துட்டா பக்கத்துல விளக்கேத்தி வைப்பாங்க, நெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆத்மா வந்து இருட்டுல தேடுமா, அதனால வைப்பாங்களாம். அது ஒரு வினாடியில பறந்து போயிடும். ஆனா அது உண்மையிலே எதை பிரிக்கிறது, நம்மளுடைய கடைசி காலத்துல ஆத்மாவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஞான நெய்ய ஊத்திக்கிட்டே இருக்கிற. இப்ப எல்லாமே ஆத்ம தீபம் போயிடுச்சு, மறைஞ்சிச்சு, அணைஞ்சிருச்சு. ஏன்? அரை கல்பம் எங்கேயுமே ஞான நெய் கிடைக்கல, எல்லாமே ஏமாந்துட்டோம். கிடைச்சதெல்லாம் தண்ணி. லவ்யூ பாபா. அதனாலதான் வடலூர்ல தண்ணியில ஏத்துனாங்கன்னு சொல்லிட்டாங்க பேரு. தண்ணியில எரியாது, பட் அது ஒரு மதம் மாதிரி உருவாக்குறதுக்காக அற்புதம் நடந்திருக்கலாம். பட் அவர் கொடுத்தது தண்ணி, நெய் கிடையாது இல்லையா. சோ எங்கேயுமே கிடைக்கல, அதனால எல்லா ஆத்மா தீபமும் பொய்யில பொய்ய தேடி தேடி பொய்ய நம்பி நம்பி மறைஞ்சி அணைஞ்சு போச்சு. ஃபுல்லா அணையில கொஞ்சோண்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஆழ்ந்த இருளா இருக்குது, மனுஷனுக்கு யோசிக்கிற சக்தியே இல்ல, அப்படி ஆயிடுச்சு. சத்தியுகத்துல பிரகாசமான வெளிச்சம் இருக்கும், இப்ப ஆழ்ந்த இருட்டு தான் இருக்குது. அப்படின்னு அர்த்தம், ஆத்ம உணர்வுல இருப்பாங்க அங்க. அதுக்காக தான் பாபா மறுபடியும் ஆத்மாக்கள் அழகிய நம்மளுடைய தீபத்தை ஏத்திட்டு இருக்கிறார், ஞான நெய்ய ஊத்தி ஊத்தி. பாபா கூடவே போகணும், அதுக்காக பாபா மூணாவது கண்ண படுகிறார். சோ போற வழி எந்த கண்ணு பார்க்கும், மூணாவது கண்ணு பார்க்கும், இந்த ஞானம் பார்க்கும். அத மூணாவது கண், சொர்க்கத்துக்கு போகணும், முக்திதாமத்துக்கு போகணும், எப்படி போகணும், நினைச்சுக்கிட்டே இருந்தா போகணும். எப்படி நினைக்கிறது, இருக்கிற இடம் தெரிஞ்சா நினைப்பேன், இருக்கிற இடம் அவருக்கு தான் தெரியும் சொல்ற. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே அப்படின்னு லெட்டர்ல கூட குழந்தைங்களுக்கு பாபா எழுதுற. இது எவ்வளவு சூப்பரா இருக்குது இல்லையா. உயிரை விட பிரியமானவனே அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்டு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் சந்திக்கல, திடீர்னு ஒரு நாள் அப்படி லெட்டர் வருது. ஆனா இன்னைக்கு லெட்டர் காலத்தெல்லாம் தாண்டிட்டோம் இல்லையா. பட் சொல்றான், இருந்தாலும் அது சந்தோஷமா இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா. அதே மாதிரி இறைவனே நமக்கு இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைன்னு பிரைவேட்டா உங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பெல்லாம் அப்படித்தானே பாபா எழுதி இருக்கிறாரு. எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்ப ஒவ்வொரு முறையிலும் இனிமையிலும் இனிமையான குழந்தையன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணு எனக்கு எழுதுறாரு நினைக்கும் போதுதான் அந்த ஆனந்தம் இருக்கும். அதுதான் முரளி யாருக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றாரு, எனக்கு மட்டும் சொல்றாரு, ஸ்பெஷலா சொல்றாரு. இத்தனை வருஷம் பாபா குழந்தைய இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாபா சொல்ல, எனக்கு சொல்றாரு. அவங்க மாறினா என்ன, மாறாட்டேன் என்ன, எனக்கு சொல்றாரு, நான் மாறணும் அவ்வளவுதான். ஏன்னா தந்தை மிக மிக இனிமையானவரா இருக்கிறாரு, அதனாலதான் குழந்தைங்களும் இனிமையானவராதான் அவருக்கு தெரியுது, இனிமையானவங்களா. யோசிச்சு பாருங்க, பாபா ஒரு அவிக்த முறையில சொல்றாரு, குழந்தைங்க எல்லாம் மதுபனி வெறிச்சடி போயிருக்கிறாங்க, குழந்தைங்க தான் மதுபனுடைய அலங்காரம். இத்தனை பேர் வந்துட்டாங்க, எங்க போறது, டென்ட்லதான் போய் தங்கணுமா அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா பாபா குஷியா இருக்குது, நமக்கு எவ்வளவு குஷி. அதுவும் இனிமையான குழந்தைங்கன்ற அத்தனை பேரும் இனிமையானவரா தான் பாக்குறாரு. இப்ப நம்மளும் அதே மாதிரியே பாக்கணும் இல்லையா. இப்பதான் இனிமையானவருடைய குழந்தைன்னு நம்ம சொல்லிக்க முடியும். பாபாவுடைய மகிமை எதுவோ அது என்னுடைய மகிமை ஆனாதான் அவரோட குழந்தை. சிங்கத்துக்கு சிங்கக்குட்டி தானே பிறக்கும், அப்ப பாபாவுக்கு இனிமையான பாபா, அவருக்கு நான் இனிமையான குழந்தை தானே பிறந்திருக்கணும். பாபா மிக இனிமையானவராக, மிக அன்பானவராக இருக்கிறாரு. நடைமுறையில அத பாத்துட்டு இருக்கிறீங்க, அவருடைய இனிமைத்தன்மையா அன்பையும் பாக்குறீங்க. பாத்தீங்களா எவ்வளவு இனிமையானவரா நம்மள ஆக்குறாரு. நாம கூட எவ்வளவு இனிமையானவர்களாக இருந்தோம், எவ்வளவு அன்பானவரா இருந்தோம், அரை கல்பத்துக்கு இனிமையானவரா அன்பானவரா இருந்தோம்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ அது சொல்லி சொல்லி பாபா நம்மள அப்படியே ஆக்குறாரு. அப்படி சத்தியுகத்துல பூஜைக்குரியவராக இருந்த நாம இப்ப பூஜை ஆகி நம்மளே பூஜை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாமத்தான் லட்சுமி நாராயணனாக சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு நம்மளே அடுத்த யுகத்துல சந்திர வம்சத்தினராகணும், அப்புறம் வைசேஷுத்ரராகி இப்ப மீண்டும் சூரிய வம்சத்தினரா ஆகணும். அதுக்காக தான் பாபா கிட்ட ஞானத்தை எடுக்கிறோம். பிராமணன் ஆகி மீண்டும் சூரிய வம்சத்தினரா ஆகிறோம். அதாவது லாபத்தில் செல்கிறோம். இதுவரைக்கும் கணக்கு எல்லாம் என்னாச்சு, நஷ்டத்துல போயிட்டு இருந்துச்சு. பூஜைக்குரியவர்ல இருந்து பூஜாரி ஆகுறது லாபம் இல்ல, நஷ்டம். இப்ப நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு போறோம், பூஜைக்குரியவர் ஆகிறோம். அதனால என்ன பண்ணணும், நீங்க அப்பாவை நினைக்கணும், முரளிய நல்லா படிக்கணும். இது ரெண்டுதான் வருமானத்துக்கான வழி. நினைவு செய்யுங்க, படிங்க. இது மிகவும் அதிசயமான விஷயங்கள். ஜனகருக்கு ஒரு வினாடியில ஜீவன் முக்தி கிடைச்சதா சொல்றாங்க இல்லையா, நமக்கும் ஜனகர மாதிரி ஞானம் தேவை. அத மெயினான ஞானம் என்ன, ஜனகருக்கு ஸ்ட்ரெஸ்ஸியா இருந்தா நிம்மதி கிடைக்கும்ன்றதுதான். சோ அந்த ஞானம் நமக்கும் தேவை. ஜனகர்களாக தானே இருக்கிறீங்க எல்லாரும், வீட்டுக்கு எஜமானர்களாக இருக்கிறீங்க தானே. சிலர் பெரிய செல்வந்தர்களாகவும் சிலர் குறைவாகவும் இருக்கிறாங்க, ஆனாலும் ஜனகராத்தான் இருக்கிறீங்க. ஏழைகள் கூட தன்னை வீட்டுக்கு எஜமானன்னு நினைக்கிறாங்க. ஆக நீங்க ஒவ்வொருத்தரும் தன்னை ஜனகர்னு நினைங்க. வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும். தந்தையை ஏழை பங்காளன்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லோரையும் விட பாரதவாசிகள் மட்டும்தான் இப்ப ஏழை ஆகியிருக்கிறாங்க. இப்ப நீங்க முற்றிலும் பிச்சைக்காரர்களாக ஆகணும். இந்த தேகம் கூட உங்களுடையதுன்னு நினைக்காதீங்க. கம்பு கூட எடுக்காதீங்கன்னு ஒரு கதை இருக்குது இல்லையா. முக்கியமானது தேக அகங்காரம், அதனால அத சுத்தமா மறந்துடுங்க. ஒரு தந்தைய மட்டும் நினைவு செய்யுங்க, நான் ஆத்மா, இது சரீரம். ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு ஆத்மா எடுக்குது. மறுபிறப்ப எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. எந்த யுகத்துல இருக்கிறாங்களோ அந்த யுகத்துலதான் மறுபிறப்பும் எடுப்பாங்க. 84 பிறவிகள் இருக்குது இல்லையா, இது சக்கரம். குழந்தைகளாகிய உங்க மூலமா தான் ஆதி என்பது ஆரம்பமாகும், பிறகு கீழே வருவீங்க. இதுதான் சுவதர்ஷ்ண சக்கரம். மூன்றாவது கண்ணும் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஜீவன் முக்தி எல்லோருக்குமே கிடைக்குது. முதல்ல முக்தியில் செல்லணும். நீங்களும் முதல்ல முக்தியில் செல்கிறீர்கள், பிறகு ஜீவன் முக்திக்கு வரீங்க. சொர்க்கத்துல முதன் முதல்ல தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் வருவாங்க. அந்த தர்மம் இப்ப மறைஞ்சு போச்சு. பாபா சொல்ற மிக மிக இனிமையானவரா பாபா இருக்காரு, நம்மளும் அந்த மாதிரி ஆகணும். அப்படிதான் இருந்தோம். பூஜைக்குரிய லட்சுமி நாராயணனா இருந்தோம், சூரிய வம்சத்தினரா இருந்தோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்தோம். தேக உணர்வு துவாபரகத்துல வரும்போது ஸ்பீடாவே இறங்கி வந்துட்டோம், நஷ்டத்துல வந்துட்டோம். இப்ப ஏறதுக்கான டைம், ஒரு வினாடியில ஏறதுக்கான டைம். சோ லாபம், திடீர்னு லாபம் ஃபுல்லாகுது. பாரதத்துல ஒண்ணுமே இல்ல, திடீர்னு செழிப்பாகுது, திடீர்னு வைர வைடூரியம் தங்கம் எல்லாமே எல்லா சுரங்கமும் நிரம்புது. எப்படி? அது ஒரு பெரிய அதிசயம். கலியுகத்து புத்தி திடீர்னு சத்தியுகத்து புத்தியா மாறுது பாருங்க, அதுதான் அதிசயம். ஒரு வினாடியில மாத்திரணும், அதுதான் ஜீவன் முக்தி. ஜனகருக்கு ஒரு வினாடியில கிடைச்சதுன்றாங்க இல்லையா. ஜனகருக்கு வந்து பெரிய ராஜா ராஜ்யம் இருக்குது, நிம்மதியில முனிவரை பாக்குறாரு, நிம்மதியா காட்டுல உட்காந்து தியானம் பண்றது பார்க்க எனக்கும் அதே மாதிரி ஆக்குறேன்னும் போது அவர் சொல்றாரு, அதாவது எனக்கும் அந்த மாதிரி ஆக்க நான் ராஜ்யத்தை கொடுக்கறேன்றாரு. சரி ராஜ்யத்தை கொடுன்றாரு, கொடுத்துட்டாரு. இப்ப போன்றாரு, இப்ப இது ஒண்ணு இது கிடையாது, நான் எப்ப வேணாலும் உன்கிட்ட கேப்பேன், நீ என்னுடைய வேலையால் அத பாத்துக்கோ அப்படின்னும் போது இந்த நாட்டை பாதுகாக்கணும் இந்த சுமை என்ன நம்பி இருக்குது இந்த சுமை எல்லாம் போய் அப்படியே. அதுதான் ஒரு வினாடியில் ஜெயமுத்தி. அதான் பாபா சொல்றாரு, பாபாட்ட எல்லாத்தையும் கொடுத்து பாபா பார்த்து பாபாவோடது எப்பனாலும் கேப்பாரு அப்படின்ற உணர்வு இருந்தா ஒரு வினாடியில ஜெயமுத்தி. அதான் ஜனகருக்கு இருக்கிற ஞானம் வேணும். ஏன்னா பாபா சொல்லிட்டாரு, பக்தியிலேயே நீ சொன்ன இது ஒன்னு இது கடவுள் கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தா பாபா சொல்ற ஆமாண்டா நான் தாண்டா கொடுத்தேன், இப்ப திருப்பி வாங்கிக்கோ ரெடியாயிருன்ற. நான் உனக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் கொடுக்கறேன், அதெல்லாம் செய்யானா திருப்பி நான் கூப்பிடுறேன், வந்துடணும் ரெடியா இருன்ற. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் எஜமானா அந்த அந்த லேசா நாராயணன் மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு ஆகும், லேசா அனுபவம் ஆகும். சோ அதனாலதான் பாபா ஏழை பங்காளன்னு சொல்றாரு. பாரதவாசிகள் எல்லாத்தையும் விட ஏழையா இருக்கிறாங்கல்ல, பாரதவாசிகளுக்கு தான் பாபா இந்த வழி கேட்டுற. பாபா சொல்ற, நீ ஏழையா இருக்கிற பிச்சைக்காரனாக பத்தாது. என்ன அர்த்தம்? புத்தியினால உன்னிது எதுவுமே இல்லைன்ற உணர்வு இருக்கணும். தேகம் உட்பட, தேகம் கூட உன்னிது கிடையாது. அதுக்குதான் வந்து ஒரு கதை இருக்கலாம், வயசானவங்க கம்பு கூட எடுக்காதீங்க, ஏன்னா சாகும்போது அந்த கம்பு எங்க இருக்குதுன்னு ஞாபகம் வந்தாலே இறைவன் கிட்ட போக முடியாது. பாபா சொல்றாரு, பாபா அழைச்சிட்டு போக தானே வந்திருக்கிறாரு, இந்த தேகம் கூட என்னதுன்றத மறந்துடுங்க, எல்லாமே பாபாவுடையது, எப்ப பாபா கேட்டாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முக்கியமானது இந்த தேக உணர்வு, தேக அகங்காரம், அதை மறந்துடுங்க. பாருங்க அந்த வேர்டு பண்ணது அசுத்த அகங்காரம், தேக அகங்காரம். பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து அப்பா அம்மா மிரட்டுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க மிரட்டுவாங்க, டீச்சர் மிரட்டுவாங்க, அந்த குழந்தை கம்மியா இருக்கும், திருப்பி மிரட்டணும்ன்ற எண்ணமே வராது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகாத திருப்பி அது மிரட்ட ஆரம்பிச்சு. அப்ப அது அசுத்த அந்த அகங்காரமே தேகம் வளர்றதுனால வருது, தன் தேகம் நினைக்கிறதுனால வருது. பாபசர முக்கியமானது தேக அகங்காரம், அத மறந்துடுங்க. ஒரு தந்தைய மட்டும் நினைவு செய்யுங்க. தேகத்தை மறந்தா மீதி என்ன இருக்குது? ஆத்மாதான் இருக்கு. இந்த அழியக்கூடிய தேகத்துல ஆத்மாதான் இருக்குது, அதுதான் நான். இந்த உடம்பு விட்டுட்டு இன்னொன்னு எடுப்பேன். மறுபிறவி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, எல்லா மதத்திலயும் இருக்குது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எல்லா மதத்திலயும் இருக்குது. மறுபிறப்பதான் மறுமை மறுமைன்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல இல்லையா. சரி, ஆனா இருக்குது எல்லா மதத்திலயும். ஏன்னா 84 பிறவி சக்கரம் இல்லையா. சோ கீழான பிறவி எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப உயர்ந்த பிறவி எடுக்க போறீங்க. அதுக்காகத்தான் பாபா சொல்றாரு, என்ன தேகன்றத மறந்துடு, தேகன்ற உணர்வுல வந்துதான் இவ்வளவு பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்த, அதனால தேக உணர்வு விடு. எதுக்காக தேக உணர்வு விடணும்? அது ஞாபகம் இருக்கணும். சோ அதை சொல்லணும், உங்களுக்குள்ள விஸ்தாரப்படுத்திக்கணும். இந்த தேக உணர்வு வந்துதான் நான் எல்லாத்தையும் அந்த தேக உணர்வுல சிக்க மாட்டேன். நான்கு யுகத்துல, எந்த யுகத்துல சரீரத்தை விட்டாலும் அந்த யுகத்துல தான் பிறப்பீங்க, அந்த யுகம் இருக்கிற வரைக்கும். 84 பிறவி சக்கரம் முடிச்சு இருக்கிறோம். ஆதியில சத்யுக நாராயணனா இருந்தேன்னா இன்னைக்கு கீழானதா ஆயிட்டோம். உங்க மூலமா தான் மீண்டும் அந்த ஆதி உருவாக போகுது. எல்லாரும் வரமாட்டாங்க, நீங்க தான் வருவீங்க. சோ அந்த ஆரம்ப பரிசுத்தமான உலகத்தை, சொர்க்கத்தை உங்க மூலமா தான் நான் உருவாக்க போறேன். நீங்க தான் அங்க வரப்போறீங்க. அங்க வந்தப்புறம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்கிட்டு வந்துட்டே இருப்பீங்க. இதுதான் ஆத்மாவுடைய சுயதரிசனம். என்னத்த பாக்க போறீங்க? கோயில போய் தரிசனம் பார்க்க போறோம், தரிசனம் பார்க்க போறோம். உங்க தரிசனத்தை பாபா சொல்ற, உயிரோட்டமா அந்த சிலையே உயிரோட்டமா இருக்கும்போது நீங்க தான் இருந்தீங்க. இப்ப பூஜாரியா வந்து அந்த சிலையோ குமர நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு சுய தரிசனத்தை கத்துக் கொடுக்க காட்டுற, அதுதான் அந்த ஞானம். அதுதான் மூன்றாவது கண் சொல்ற. எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செஞ்சுட்டு உன்னுடைய சுய தரிசனத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறையோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. எந்த அளவுக்கு அப்பாவை நினைச்சிருங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. எல்லாருக்கும் ஜீவன் முக்தி உண்டு. சோ உண்மையில ஜீவன் முக்தின்றது சொர்க்கம் தான், பட் இருந்தாலும் எல்லோரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. நரகத்துல தோன்றவர்களுக்கு, அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரம்பத்துல அவங்களுக்கு அவங்களுடைய ஆயுள் இந்த பூமியில உள்ள நடிப்பு கம்பேர் பண்ணும்போது அது சொர்க்கம், அவ்வளவுதான். சோ அதனாலதான் அவங்களுக்கு ஜீவன் முக்தி இருக்கு. ஆனா யாரா இருந்தாலும் முதல்ல முக்திக்கு போகணும், நம்ம கூட பிறகுதான் ஜீவன் முக்தி, அதாவது சொர்க்கத்துக்கு வருவோம். முக்தின்றது பரந்தாமத்துக்கு போறது. சொர்க்கத்துல முத முதல்ல யார் வருவா? தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க வருவாங்க. மற்ற தர்மம் கிறிஸ்டியனும் முஸ்லீம் யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் தேவதை அந்த தர்மத்தை சார்ந்தவங்க தான் வருவாங்க. ஆனா இப்ப அந்த தர்மமே மறைஞ்சிடுச்சு. அதனால பாபா இப்ப சொல்லி ஞாபகப்படுத்தி நமக்கு உயிர் கொடுக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, சதா அமைதியா இருங்க. சிரஞ்சீவி ஆகுங்க. அதிக பிறவி எடுத்து வாழுங்க அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் கொடுக்கிறார் இல்ல. சதா அமைதியா இருங்க, சிரஞ்சீவி அதாவது நீண்ட ஆயுளோட இருங்க, சாரி அழிவற்றவனா இருங்க, அதாவது சதா காலத்துக்கும் உயிரோட இருங்க. அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்? அதிக பிறவி எடுத்து வாழுங்க அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அப்பா கிட்ட இருந்துதான் ஆசீர்வாதம் கிடைக்குது நமக்கு. சரி, எப்படி சிரஞ்சீவி ஆகுது? சிரஞ்சீவினா என்ன அர்த்தம்? மரணமற்றவன். அப்ப ஒவ்வொருத்தரும் சுய முயற்சி செய்யணும். மரணம் இல்லா பெருவாழ்வு இங்கதான் இருக்கு சொல்லிட்டாரு. உடல் அழியத்தான் செய்யும். அவங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்க? உடல்ல காப்பாத்திக்கணும். தப்பு, தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உடல் இருந்தாதானே சுகம் இருக்கும் அப்படின்னு ஒரு பிரதர் கூட சொன்னாரு. உடல் இருந்தாதான் சுகம் இருக்கும், ஆனா உடல் தான் இல்லையா? இல்ல, அவங்க ஒளி தேகத்துல இருக்காங்க. ஒளி தேகத்துல என்ன சுகத்தை அனுபவிக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க அனுபவிக்கிறதுக்கு இல்லையா? சோ உண்மையிலேயே வந்து பாபா சொல்ற பிறப்பு இருப்ப கண்டிப்பா உண்டு எல்லாருக்கும். துக்கத்துடைய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப சுகத்தின் பாகம் வரப்போகுது. இப்ப செத்துடக்கூடாது. செத்துடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பரிணாமத்துல போய் தங்கிடக்கூடாது, வரணும். சோ அதுக்கு சுய முயற்சி செய்யுங்க. அதுதான் சிரஞ்சீவி, முழு சக்கரத்திலும் வர்றது. தந்தைய நினைவு செஞ்சு செஞ்சு சிரஞ்சீவி ஆகிட்டு இருக்கிறீங்க. சோ பாபாவே இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற, நீண்ட ஆயுளோட இருங்க அப்படின்னு பிராமணர்களும் ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க. சோ இங்க ஆசீர்வாதம் கொடுக்கறது என்னது, அந்த வழிதான் ஆசீர்வாதம். அது நீங்க தான் செய்யணும். எல்லாரும் நீங்க ஆயுளோடு வாழுங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள். பாபா சொன்னா பொய்யாகாது, பொய்யாகாதுன்னா என்ன கொடுக்கறாது, நீங்க செஞ்சீங்கன்னா அது பொய்யாகாது. செய்யவே இல்லைன்னா சிரஞ்சீவி ஆகிட்டு இருக்கிறீங்க, மரணமற்றவரா ஆகுறீங்க. நீண்ட ஆயுளோட இருங்கன்னு சாமியார்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க, பிராமணர்களும் ஆசீர்வாதம் பண்றாங்கல்ல. பாபா சொல்ற குழந்தைகளே சதா உயிருடன் வாழ்ந்துகிட்டே இருங்க. எதுக்கு பாபா இந்த மரணம் இருந்துச்சு, அது இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்குமே. அஞ்ஞானிகளுக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா பாபா சொல்ற. கரெக்ட், சதா உயிரோட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இயற்கை நீதி அப்படியே தான் இருக்கும். குழந்தை வளர்றதான் செய்யும், இளைஞனா ஆகத்தான் செய்யும், வயோதிகன் ஆகத்தான் செய்யும், இறக்கத்தான் செய்யும். ஆனா இதெல்லாம் யாராலும் கட்டுப்படுத்த முடியல. குழந்தை குழந்தையாவே இல்ல, இளைஞன் ஆகிதான் தீருது. இதை யாராலும் நிறுத்த முடியல, தடுத்து நிறுத்த முடியல. இளைஞன் நடுத்தர வயதையுடையவனா ஆகுறதையும் யாரும் நிறுத்த முடியல. முதுமை அடையிறதையும் யாராலையும் நிறுத்த முடியல. இதெல்லாம் நிறுத்த முடியாதவங்க, ஆனா நாங்க அப்படியே உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்கன்னு நம்பிட்டு நிறைய பேர் பாவம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்ற சதா உயிரோட இருக்கிறதுனா அர்த்தம் எப்பவுமே ஆத்மா இந்த பூமியிலேயே ஏதோ ஒரு உடல்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். நாம சிரஞ்சீவிகளாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அரை கல்பத்துக்கு ஒரு பொழுதும் நம்மள காலம் சாப்பிட முடியாது. சத்தியுகத்துல இறப்புன்ற பேரே இருக்காது. அதனால காலம் சாப்பிட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க யமன் கிடையாது, மரணம் கிடையாது. ஆனா இங்க பாருங்க, மரணம் கிடையாதுன்னா சரீரத்தை விடுவாங்க, ஆனா உடல்ன்ற உணர்வு இல்லாதனால ஆத்மா தானே இன்னொரு உடலை எடுக்கிறேன்னு குஷி குஷியா சரீரத்தை விடுவாங்க. ஆனா இங்க பாருங்க, மனுஷங்க இறக்கிறதுக்கு எவ்வளவு பயப்படுறாங்க. ஆனா அதிசயம் என்ன, நீங்க இங்க இறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கவாசி ஆகிறதுக்காக நம்ம அப்பா கிட்ட நாம போறோம், போவோம். அப்பா கிட்ட போறோம், வெறும் ஆத்மா போனே பாபா எதுவும் சொல்லாது, தானாதான் நடக்குது இல்லையா. சோ தானாவே சொர்க்கத்துல வந்து தேவதை உடல் எடுப்போம். சோ அதுக்குள்ள ஆத்மா தூய்மை ஆகும். தூய்மை ஆயிட்டாலே ஆத்மா தானா உடலை விட்டு விடுபடும். சோ அப்ப என்ன அர்த்தம், இறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க குஷி குஷியா. அதுவும் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஆஸ்தி எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்துக்கிட்டு இருக்கும். நிர்வாண தாமம் போறதுக்காக, அதாவது பரந்தாமம் போறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். சன்னியாசிகளால இப்படி முயற்சி செய்ய முடியாது, ஏன்னா அவங்களும் முக்தி அடையல, மற்றவங்களுக்கும் அவங்க முக்தி கொடுக்கறது கிடையாது. சன்னியாசிகளால இந்த முயற்சி பண்ண முடியாது. முக்தி அடையறதுக்கான வழி அவங்களுக்கே தெரியாது, அதனால அவங்களும் முக்தி அடைய மாட்டாங்க, அவங்களும் கொடுக்க வழி மத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. நாம பாபாவை நினைவு செஞ்சு செஞ்சு சரீரத்தை விட்டுடுவோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா நம்ம சீக்கிரம் போகணும்னு சிலர் சொல்றாங்க. எப்ப பாபா விநாசம் ஆகும், நாம எப்ப பாபா போவோம், எப்ப போகணும் அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்க கூடாது. செம பாயிண்ட் இது. சமீபம் வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது தான், இப்பயுமே கூட. எப்பதான் முடியும், எப்பதான் உலகம் அழியும், பாபா சார் இதை கேட்க கூடாது குழந்தை. ஏன் கேட்க கூடாது, ஏன்னா நீ கேக்குறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, பாபா நீ எப்ப திரும்பி போவேன்னு கேக்குங்க, ஏன் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா. சூப்பரா சொல்றாரு பிரம். சோ இது வந்து சம பாயிண்ட் இல்லையா. எப்ப விநாசம் ஆகுனா என்ன அர்த்தம், நீ எப்ப எது வரைக்கும் வருவன்னு அர்த்தம். விநாசத்துக்கு அப்புறம் அவர் வரமாட்டாரு. அப்ப நீ எப்ப அதாவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தவங்களா, சரி எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அதுவும் நமக்கு நன்மை செய்ய வந்து விருந்தாடி சிவபாபா. அதான் பாபா சார் இத கேட்க கூடாது எப்படி அந்த நாள் அடிக்கிறார் பாருங்க. அது பாபா சொன்னதே இல்ல எப்ப போவாருன்னு. எவ்வளவு நேரம் நடக்கும், எப்ப விநாசம் நடக்கும், துல்லியமா அவர் சொன்னதே கிடையாது. ஆனா கண்டிப்பா நடக்கும், பக்கத்திலே வந்துச்சு அது மட்டும் சொல்றாரு. ஏன்னா சொல்லிட்டா எல்லாரும் உஷாராயிடுவாங்க, அது ஒண்ணு இருக்குது. மொத்தத்துல இது என்னுடைய கடைசி நொடி, கடைசி நொடி அந்த வைராக்கியம் இருந்துகிட்டே இருக்கணும் அவ்வளவுதான். நீங்க சிவபாபா கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஈஸ்வரிய குழந்தைகளா இருக்கிறீங்க, உங்களுடைய நினைவு சின்னங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா கோயில். மிக அன்பான தந்தையுடைய குழந்தைங்களா ஆகிட்டீங்கன்னா நீங்களும் தந்தைய மாதிரி மிக இனிமையானவர்களாக, மிக அன்பானவர்களாக ஆகணும். சோ இது வந்து தில்வாரா கோயில்னு வச்சுக்கலாம், எல்லா கோயிலுமே வச்சுக்கலாம். தில்வாலா கோயில்னே வச்சுக்கலாம், அங்கதான் தியானத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய நினைவுச்சின்னம். இப்ப பாபா சொல்றாரு அப்பாவுக்கு குழந்தை, அப்பாவை மாதிரி குழந்தை ஆகணும், அவ்வளவு இனிமையானவரா ஆகணும். பாபாவை நினைவு செஞ்சு செஞ்சு சரீரத்தை விடணும், நினைவு செய்ய செய்ய ஆத்மா தூய்மையாகும். எப்ப வேணாலும் உடல்ல இருந்து விடுபடும், ஆனா எப்ப விடுபட்டாலும் அந்த நேரம் உங்க நினைவு பாபாவுடைய நினைவு தான் இருக்கணும். அப்படின்னு எப்பவுமே பாபாவுடைய நினைவு இருக்கும்போதுதான் திடீர்னு சரீர தெரிட்டீங்கனாலும் பாபாவுடைய நினைவு இருக்கும். பாபா சார் சிவ பாபா இனிமையானவர் தானே, அப்ப நீங்களும் அதே மாதிரி அவருடைய குழந்தைங்க இனிமையானவராகுங்க, மத்தவங்களையும் இனிமையானவரா ஆக்குங்க. ஏன்னா பாபா ஆகிட்டு இருக்கிறாரு நம்மள ஆக்கி, சாரி பாபா நம்மள ஆக்கிட்டு இருக்காரு, அவர் எப்பவுமே இனிமையானவர் இல்லையா. ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. சிலர் சம வேகமா ஓடுறாங்க தன்னுடைய குணத்தை மாத்துறதுல, சுய புருஷார்த்தத்துல கூடவே சேவையிலும் மிக வேகமா போறாங்க சிலர். சிலர் வந்து ரொம்ப கம்மியா தான் ஓடுறாங்க, ஸ்பீடு கம்மியா ஓடுறாங்க. எப்படி போறாங்க, முந்தைய கல்பத்துல எப்படி போனாங்களோ அதே மாதிரிதான். முந்தைய கல்பத்தை மாதிரி இது வரைக்குமே இவங்க இந்த அளவுக்கு தான் முன்னேறி மலர் ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்ப நீங்க யோசிச்சுப்ப, நான் 10 வருஷம் குழந்தைன்னு நீங்க சொல்றதுக்கு பதில 10 வருஷம் ஆகியும் என்னால இந்த விகாரத்தெல்லாம் விட முடியல அப்படின்ற எண்ணம் வந்ததுன்னா எப்படி சொல்லணும், முந்தைய கல்பத்தை மாதிரியே 10 வருஷமா இவர் இப்படி இருக்கிறாருன்னு போது அப்பதான் அந்த அந்த பயம் வரும். சல்லன் ஆயிடும், புது குழந்தை பழைய குழந்தை, 1 வருஷத்து குழந்தை, திடீர்னு 2 வருஷத்து ஆயிடும், 2-3 ஆயிடும், வருஷம் கடக்கிறாருன்னு போகுது. அதனால முந்தைய கல்பத்தை மாதிரி இவ்வளவுதானா முன்னேறி இருக்கிறனா, ஐயோ முந்தைய கல்பத்துல இவ்வளவுதானா முன்னேறினா அந்த பயம் இருக்கணும். இவ்வளவு பேர் மொட்டுக்களா இருக்கிறாங்க, சிலர் மொட்டுல இருந்து மலராகி பிறகு முள்ளாயிடுறாங்க. மாயின் புயல்கள் வரும்பொழுது மொட்டும் இருக்காது, மலரும் இருக்காது, மிகப்பெரிய முள்ளாகிடுறாங்க. அதிகமான அபலைகளின் மீது தீங்கு ஏற்படுது, கட்டுப்பாடு ஏற்பட்டுடுது, அதிக நஷ்டம் ஏற்படுது. உள்ளுக்குள்ள நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர் என்று பிருந்தாவனத்தை பத்தி சொல்லுவாங்க. இது ஞான நடனத்துக்கான விஷயம். குழந்தைகளாகி நீங்க ஞான நடனம் செய்யறதுக்காக எங்க இருந்தெல்லாம் வரீங்க? புத்துணர்வு அடைந்த பிறகு சென்று ஞான நடனம் செய்யக்கூடியவர்களையே பாபா மேகங்கள் என்று கூறுகின்றார். இன்னும் சிறிது காலம்தான் இருக்குது, இது மிகவும் நல்ல நேரம். எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் மிகவும் நல்லது. நமது மனநிலை பக்குவமாகிக் கொண்டே செல்லும். தந்தை ரத்தினம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் இல்லையா, இப்ப வரைக்கும் மிகவும் பக்குவமற்றவர்களாக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சேமிப்பு ஏற்பட மாட்டேங்குது. மிகப்பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. நாம தந்தையை நினைவு செய்யறதன் மூலம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறோம் அப்படின்னு நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. தந்தை மற்றும் பொக்கிஷத்தின் நினைவு இருக்குது. நினைவின் மூலமா தான் நாம நம்மளுடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறோம். சுயம் ஆத்மாவுக்கு இப்ப ராஜ்யம் கிடையாது. இப்ப மறுபடியும் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாகவும் இந்த போதை ஆத்மாவுக்கு இருக்குது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலமாக வர்ணனை செய்யுது. ஆத்மாவுக்கு தான் இந்த நாடக சக்கரத்தின் ஞானம் கிடைச்சிருக்குது. விதை மற்றும் மரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் நீங்களும் கல்பத்துக்கு முன்னாடியும் இருந்தோம், இப்பவும் இருக்கிறோம், பிறகு கல்பத்துக்கு பிறகும் இருப்போம்னு தந்தை சொல்றார். முழு கல்ப மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதன் முதல்ல தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இவருதான் அனைத்து ஆத்மாக்களின் நிராகார தந்தை. முதன் முதல்ல பிராமணர்களை படிக்கிறாரு. சூத்ர வர்ணத்துல இருக்கிறவங்களை பிராமணர்களை ஆக்குறாரு. இது மிகப்பெரிய அடையாளம். பிராமணரிலிருந்து தேவதா, பிறகு சத்திரியர், பிறகு இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்றவர்கள் எல்லாரும் வெளிப்படுறாங்க. இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையா இருக்கிறாரு. ஸ்தூலத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பிரம்மா. ஆன்மீக தந்தையாக சிவபாபா இருக்கிறார். மூலவதனம், சூக்ஷ்மவதனம் மற்றும் ஸ்தூலவதனம். சரி, பாபா சொல்றாரு, பாபா மாதிரி இனிமையான ஆகணும், ஆனா டக்குன்னு ஆகிட முடியாது. டெஸ்ட் பேப்பர் வரும், ஞானம் வரும், எல்லாத்தையும் கேட்டு கேட்டு போராடி போராடி இனிமையானவரா ஆகுறோம். அது கொஞ்சம் டைம் ஆகுது. சில குழந்தைங்க சீக்கிரமா ஆயிடுறாங்க, சில குழந்தைங்க லேட் ஆகுது. அப்போ 10 வருஷம் ஆகியும் 40 வருஷம் ஆகியும் ஒருத்தர் கோபம் போகலன்னா பாபா சார் முந்தைய கல்பத்தை மாதிரி இப்பவும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, ஒவ்வொரு கல்பத்தை நான் இனி ஒரு நாள் கூட 40 வருஷத்தை 41 வருஷமா ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு டக்குனு எழுந்திருச்சுக்கணும். சோ நிறைய குழந்தைங்க வந்து மொட்டாவே இருக்கிறாங்க, இன்னும் மலரவே இல்லை. மொத்த அன்னைக்கு பாபா கிட்ட வரும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த பாபா ஞானம் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கிறாங்க. அதான் மொட்டு மலர்ந்துட்டாங்க சிலர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே பாபாவுக்கு ஈக்குவலா இனிமைத்தன்மை ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க? மொட்டுல இருந்து மலர்ந்து பிறகு மீண்டும் முள்ளாயிடுறாங்க, விகாரத்துல விழுந்துடுறாங்க. மாயின் புயல் வரும்போது மொட்டும் இருக்காது, மலரும் இருக்காது, வெறும் முள்ளாயிடுறாங்க. அப்படின்னு அர்த்தம்? மாயின் புயல் வரும்போது அது வரைக்கும் பயங்கரமான புயல் வரும்போது என்ன அது சொல்லிட்டாங்களே, சாதம் இருந்தால் காடு தாங்காது, இந்த மாதிரி வா இதை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு சாதுவா ஒருத்தம் கூட இல்லாத மாதிரி பண்ணிட்டான். அதான் பாபா சார் மாயின் புயல் டெஸ்ட் பேப்பர் வரும்போது என்ன ஆயிடுது? மொட்டு மலராகி இருந்துச்சு, அந்த மலரும் முள்ளாயிடுது. பாபா சார் அபலைகள் மேல பாத்தீங்களா எவ்வளவு கட்டுப்பாடு, தீமை ஏற்படுத்துறாங்க, அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. உள்ளுக்குள்ள நடனம் ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா பிருந்தாவனத்தை பத்தி, அது உண்மையில என்ன நடனம்? ஞான நடனம். வெளியில அவ்வளவு கட்டுப்பாடு அது இதுன்னு இருக்குது, ஆனா இந்த ஞானத்தை மனசுக்குள்ள அசப்போட போட முள்ளா ஆகாம இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் இல்லையா, திருப்பி அவங்க துக்கம் கொடுக்கல, எவ்வளவுதான் குடும்பத்துல அவங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் ஞானத்தையே மைண்டுக்குள்ள அசப்போட பாபா டெஸ்டா பேர் வைக்கிறாரு. பயங்கரமா உனக்கு கோபப்படுவாங்க, நீ அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அதுதான் டெஸ்ட் பேப்பர். சோ இப்படி பாபா சொல்றத இந்த ஞானத்தை மனசுக்குள்ள அசப்படுறதுதான் ஞான நடனம். சோ அதுதான் அவ்வளவு பிரச்சனையிலும் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பிருந்தாவனத்துலன்னு சொல்றது இந்த ஞான நடனம். ஞான நடனம் செய்யறதுக்குதான் நம்ம எங்கெங்க இருந்தோ மதுபனுக்கு போறோம். சோ போய் அந்த ஞானத்தை பாபா கிட்ட நேரடியா கேட்டு புத்துணர்வு அடைஞ்ச பிறகு நம்ம ஊரு நாட்டுக்கு போய் ஞான நடனம் செய்யறோம். அந்த மாதிரி ஞான நடனம் செய்யற குழந்தைக்குதான் பாபா மேகம்னு சொல்ற. மேகம் இப்படி கடல்ல இருந்து நீரை கவர்ந்து போய் மழை பெய்யுதோ அது மாதிரி ஞான கடல் சிவபாபா கிட்ட இருந்து ஞானத்தை கவர்ந்து போய் மற்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நீங்க மேகம். பாபா சார் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, இது ரொம்ப நல்ல நேரம், கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட நல்லது, உடனே பாபா நினைவு செய்யுங்க. நம்ம மனநிலை ஞானத்தை கேட்க கேட்க பக்குவம் ஆயிட்டே இருக்கும், பாபா நினைக்க நினைக்க பக்குவம் ஆயிட்டே இருக்கும். சோ சிவத்தந்தை ஞான ரத்தினம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் சில குழந்தைங்க இப்ப வரைக்குமே பக்குவமற்றவர்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதனால எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் 21 பிறவிக்கு சேர்த்துட்டாங்களான்னா சேர்க்கல, சேர்ந்துட்டே ஆகல. மிகப்பெரிய ராஜ்யம் இல்லையா இது, மிகப்பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. சோ ராஜ்யம்னாலே ராஜா இருப்பாங்க, பிரஜைகள், வேலைக்காரங்க, தாசதாசிகள் எல்லாரும் இருப்பாங்க. சோ எல்லாரும் சேர்த்து இருக்க மாட்டாங்க, ராஜாவா ஆகுறவங்க தான், மகாராஜா ஆகுறவங்க தான் சேர்த்திருப்பாங்க. பாபசரர் அப்பாவை நினைவு செஞ்சே ராஜ்யத்தை உருவாக்குறோம், அந்த ராஜ்யத்துக்கு தகுதி அடையிறோம், அந்த ஆஸ்தியை சேமிக்கிறோம், நமக்கு மட்டும்தான் தெரியும். சோ இங்க வந்து பாபாவும் அவரு கொடுக்கற பொக்கிஷமான சொர்க்கத்துடைய நினைவு மட்டும்தான் இருக்குது. இந்த நினைவின் மூலமா தான் நாம நம்ம சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறோம். சுயம் ஆத்மாவுக்கு இப்ப ராஜ்யம் கிடையாது, இப்ப மீண்டும் ராஜாவுக்கு எல்லாம் ராஜாவாக ஆவோம் அப்படிங்கிற போதை இப்ப ஆத்மாவுக்கு இருக்குது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா வர்ணனை செய்யுது. பாபா சொல்ற ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கிறோம், சுயராஜ்யம் உருவாக்கிட்டு இருக்கோம், ராஜ்யம் சுயராஜ்யம் நமக்கு கிடைக்க போகுது, ஆத்மாவுக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது, அதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்ப வந்து ராஜ்யம் கிடையாது இல்லையா, கர்மேந்திரியங்கள் கூட சொல்றது கேட்கல. சோ கர்மேந்திரியங்கள் மீது கூட ராஜ்யம் பண்ணல, ஆனா இப்ப நீங்க கர்மேந்திரியங்கள் மீது ராஜ்யம் பண்ணிட்டீங்க, முழு கட்டுப்பாட்டுல உங்க கட்டுப்பாட்டுல கர்மேந்திரியங்களை வச்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா ஆகும். சோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். பின்னர்த்தம் உள்ள இங்க கர்மேந்திரியங்களை ஆத்மா தன் கட்டுப்பாட்டுல வச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ, மீண்டும் ராஜாவுக்கு எல்லாம் மேலான ராஜா ஆவோன்ற போதை ஆத்மாவுக்கு இருக்கணும், நாராயணன் ஆக போறன்ற அந்த போதை இருக்கணும். அந்த போதையத்தான் ஆத்மா தன்னுடைய வாய் மூலமா அல்லது மனம் புத்தியின் மூலமா வர்ணனை செய்யுது. ஆத்மாவுக்கு தான் பாபா ஞானம் கொடுக்கிறார், நாடகத்துடைய சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். விதை மற்றும் மரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இத பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தின் கீதையில இருக்கும், அது ஏதோ சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா இப்பதான் தெரியுது அது தப்பு. ஏன்னா அப்படின்னா அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்வார், நீயும் நானும் எப்பொழுதும் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா பாபா உண்மையில அப்படி சொல்லல, முந்தைய கல்பத்திலயும் நாம இருந்தோம், எப்ப இதே சங்கம் யுகத்துல இதே பேசணும், சோ இப்ப இந்த சங்கமயோகத்திலயும் இருக்கிறோம், அடுத்த கல்பத்தின் சங்கமயோகத்திலயும் மீண்டும் இருப்போம் அப்படின்னு பாபா சொல்றார். முழு கல்ப மரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல யார் வந்தாலும் அப்பா பாபா கடவுள் வந்து அப்பான்ற அறிமுகத்தை கொடுங்க, தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க. அவர் என்ன கொடுத்தாரு, அவர் யாரு, எப்படி கொடுக்கிறாரு, அந்த அறிமுகத்தை கொடுங்க. அனைத்து ஆத்மாக்களின் நிராகார தந்தை இவரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் இவரு தான் உங்க அப்பா. நம்புனீங்கன்னா ஆஸ்தி, நம்மளன்னா ஆஸ்தி இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும். சோ முதன் முதலாக இந்த நிராகார தந்தை பிரம்மா வாய் வழியா ஞானத்தை கொடுத்து பிராமணர்களாகி நம்மளதான் படைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த வர்ணம் இது. ஆனா இந்த பிராமணர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சூத்ர வர்ணத்துல இருந்தோம், சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்குற. இது மிகப்பெரிய அடையாளம் நம்மளுடைய அப்பான்றதுக்கு. இதை விட பெரிய அடையாளம் என்ன, ரொம்ப கீழானவங்களை மேலான ஞானத்தை கொடுக்கறதுக்காக பிராமணர்களாக ஆக்குற. சோ இப்ப பிராமணர்ல இருந்துதான் நம்ம தேவதையாக, பிறகு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சத்திரியர் வைசிய சூத்திரர், சோ அதுல எல்லாமே வந்துடும். சத்திரியருக்கு அடுத்ததாக ஒவ்வொரு மதமும் வந்துடுது. அதாவது திரேதாயுகத்துக்கு அடுத்த துவாபரத்துல இருந்து இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் இவங்க எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சிவபாபா தான் எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், உயர்ந்த தந்தை. அவர் நிராகர், ஒட்டுமொத்த உலகத்திலும் உயர்ந்தவர். யாரு, இந்த மூன்று உலகத்திலும், ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம உலகம், பரந்தாமம், இந்த மூணு உலகத்திலும் மிக உயர்ந்தவர் யாரு, சிவபாபா தான். சரி, ஸ்தூல உலகத்துல மட்டும் உயர்ந்தவர் யாரு அப்படின்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பிரம்மா. ஆன்மீக தந்தை இவரு. இந்த ஸ்தூலமா சாக்கார உடல் கொண்டதுல உயர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பிரம்மா தான். லக்ஷ்மி நாராயணன் கூட சொல்லல, ஏன்னா நாராயணன் சேவை பண்ணல, பிரம்மா தான் பண்ற இல்லையா. மூலவதனம், ஸ்தூலவதனம், சூக்ஷ்மவதனம் அப்படின்னு மூன்று இடங்களுக்கு பிரம்மா மூலமா தான் இந்த பிராமணர்கள் உருவாகிறாங்க. ஸ்தூலவதனத்துல, ஸ்தூலவதனம்னா இந்த உலகம், சூக்ஷ்ம உலகம்னா இதுக்கும் மேல உள்ள ஒளி உலகம், பரந்தாமம் மூலவதனம்னா அதுக்கும் மேல உள்ள செம்பொன் நிறமான உலகம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை பிரம்மான்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவர் மூலமா தான் உயர்ந்த பிராமணர்கள் உருவாகிறாங்க, பாபா உருவாக்குறார். இந்த பிராமணர்களே தான் தேவதைகளை ஆவீங்க, சத்திரியர் ஆவீங்க, வைஷ்யர் ஆவீங்க, சூத்ரரா ஆவீங்க. சோ இப்ப உயர்ந்து நாயக்குழுப்பட்டி நடுவீட்டுல வச்சாலும் வாழை குழப்பிட்டு சேத்துல போகணுங்களே, இந்த மாதிரி நம்மள குளிப்பட்டி பாபா, அதாவது ஆத்மாவை குளிப்பட்டி சொர்க்கம்ன்ற கோயில வைக்கிற. ஆனா கொஞ்ச நாளும் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, 2500 வருஷம் கழிச்சு அப்படியே இறங்கி வைஷ்ணவ சூத்ரராக ஆகித்தோம், சாரி வைஷ்ணவர்கள் சூத்ரர்களாக ஆகித்தோம். சோ இந்த ஞானம் வந்து சுருக்கமா புத்தியில இருக்குது, எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் ஞாபகம் இருக்குது, பிராமணரானது தேவதை ஆகிறதுக்கு. சோ பாபா அதுக்கான வழியை சொல்றாரு, அவரை மட்டும் நினைங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஞானமும் புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும், அப்பாவுடைய நினைவும் இருக்கணும், அதே நேரத்துல உங்க சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய சரீர நிர்வாகமும் நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க கர்ம யோகிகள். ரொம்ப முக்கியமானது, நீங்க யாரு, கர்மயோகிகள். காரியம் செஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்கணும், அதுதான் மெயின். காரியம் செஞ்சுக்கிட்டே நான் தான் நாராயணனா இருந்தேன், அப்ப தூய்மையா இருந்தேன், பரிசுத்தமா இருந்தேன், அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க, பாபாவை நினைச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் நீங்க கர்ம யோகிகள். சோ அதனாலதான் இது பேர் சரீர நிர்வாகம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து செய்யறது கிடையாது, கர்ம யோகம் அப்படின்னு பாபா சொல்றோம். அதனால சரீர நிர்வாகம் பார்க்கணும். நீங்க உங்களுடைய பிசினஸ் அல்லது ஆபீஸ் வேலை மற்ற வேலை இதெல்லாம் பாக்குறதுக்கு 8 மணி நேரம் உங்களுக்கு பாபா கொடுத்துட்டாரு, அது நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அரசாங்க வேலை கூட 8 மணி நேரத்துக்கு இருக்குது இல்லையா. அரசாங்கத்துக்கு வந்து முதன்மை நீதிபதிகள்னு இருப்பாங்க, ஆனா அவங்க முழுமையான தீர்ப்பு கொடுப்பதில்லைன்னு போட்டிருக்கு. சோ இது நமக்கு அந்த கோர்ட்டை பத்தி தெரியாதனால புரியல. அதே மாதிரி இது பாண்டவ அரசாங்கம், தர்மராஜரும் கூடவே இருக்கிறாரு. நல்ல முறையில சேவை செய்யல அப்படின்னா, ஆத்ம அபிமானியா ஆகல அப்படின்னா, ஏதாவது தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை அதிகமா அடைய வேண்டி இருக்கும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். பாருங்க எதெல்லாம் பண்ணனா, சேவை செய்யலனாலும் தண்டனை, நல்ல முறையில சேவை செய்யல, நமக்கு கொடுத்த டைமுக்கு நம்ம கணக்கு காட்டணும், இவ்வளவு டைம் கொடுத்தன என்ன பண்ண, இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தன என்ன பண்ண, சேவை செஞ்சியா மற்றவங்களை செய்ய வச்சியா, இல்ல சேவை செய்ய நீயும் செய்யாம செய்யறவங்களும் தடுத்தியா, பார்த்து தண்டனை கொடுப்பது. அதே மாதிரி ஆத்ம அபிமானியா ஆனியா மற்றவங்களை ஆக்சினியா, இல்ல நீ ஆத்ம அபிமானி ஆகாம மத்தவங்க ஆத்ம அபிமானி ஆக விடாம இருந்தியா, தண்டனை. ஏன்னா தர்மராஜ் கூடவே இருக்கிறாரு, முழுமையான தீர்ப்பு கொடுப்பாரு இங்க தர்மராஜ். அங்க அரசாங்க நீதிபதிகள் வந்து முழுமையான தீர்ப்பு கொடுக்காம இருக்கலாம், ஆனா இவர் கொடுப்பாரு. ஆத்ம அபிமானியா ஆகல, தப்பான செயல செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா தண்டனை அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாபா முன்னாடியே புரிய வைக்கிறார். இது மிக உயர்ந்த அரசாங்கம், உயர்ந்த சுப்ரீம் நீதிபதி சிவபாபா. ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கு ட்ரிபியூனல் இருப்பாங்க, குறிப்பாக குழந்தைகளாகிய உங்களுக்காகவே அரசாங்கத்திடமும் தீர்ப்புகள் இருக்கும் அல்லவா. இங்க நடைபெற்று வருகிறது, யார் எப்படிப்பட்ட செயல்களை செய்யறாங்களோ அவங்க அப்படிப்பட்ட பலனை அடையறாங்க. இது ஆன்மீக அரசாங்கம், ஆத்மாவுக்கு தண்டனை கிடைக்குது, இங்க ஸ்தூல தண்டனைகள் கிடைக்குது, அது குப்தமான தண்டனை, கர்ப்பத்துல தண்டனையை அனுபவிக்கிறது. என்னை வெளியில கொண்டுட்டு வாங்கணும் சொல்லுது, ஆனா சிறைப்பறவைகளாக அரை கல்பத்துக்கு ஆகியே தீரணும். பிறகு அரை கல்பத்துக்கு நீங்க கர்ப்ப மாளிகையில் இருப்பீங்க. இந்த பதீத்த உலகில் பதீத்த சரீரத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் எவ்வளவு சேவை செய்கிறேன், நான் இந்த பிரம்மாவுடைய உடலில் தான் வர வேண்டி இருக்கிறது, அவருக்கு பிரம்மான பேர் வைக்கிறேன், பிரம்மா சரஸ்வதியே தான் ஸ்ரீ நாராயணாகவும் ஸ்ரீ லட்சுமியாகவும் ஆகிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகளும் இருப்பாங்க, நாம தாய் தந்தையின் உள்ளத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க, ஒருவருக்கொருவர் வாரிசாக ஆகி கொண்டிருக்கின்றனர். முதலில் வந்தவர்கள் பிறகு கீழே வர ஆரம்பித்து விடுகின்றனர். மாயாவை வெல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகிடுகின்ற பதித்த மனிதர்களால் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக முடியாது. நாடகத்துல எனக்கு கல்ப கல்பத்துக்கும் பாகம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றார். எட்டு மணி நேரம் நீங்க காரியம் செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா இது கர்ம யோகம். அரசாங்க வேலை எட்டு மணி நேரம் பண்றீங்களா, அதே மாதிரி இதுவும் அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கும் நீங்க எட்டு மணி நேரம் ஒதுக்கணும். பாபா நினைவு சேவை எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க ஒழுங்கா வேலை செய்யறீங்களான்னு தர்மராஜர் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. பயங்கரமான தண்டனை கிடைக்கும், தப்பு பண்ணீங்க, தேக உணர்வுல வந்துட்டீங்க, அல்லட்டினா சேவை செய்யல அப்படின்னா அதிக தண்டனை அடைவீங்க. மிக உயர்ந்த சுப்ரீம் நீதிபதி பாபா. சோ தப்பு பண்ணா பிறகு அதுக்கு ட்ரிபியூனல் இருக்கும் இல்லையா, அதுவும் பாபா சொல்லியிருக்க உங்களுக்காக ட்ரிபியூனல் உருவாகும். இந்த ஈஸ்வரி அரசாங்கத்துல பாண்டவ அரசாங்கத்துல உங்களுக்கு தீர்ப்பு இருக்கும், நீங்க என்ன மாதிரி சேவை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பதவி கொடுக்கலாம், தீர்ப்பு இருக்கும். என்ன காரியம் செய்றீங்களோ அதுக்கான பலனை கண்டிப்பா அடைவீங்க. இது ஆன்மீக அரசாங்கம், அதனால நீங்க செய்யறதுக்கான பலன், செஞ்ச தப்புக்கான பலனை ஆத்மாவுக்கு தண்டனையா கிடைக்குது. இங்க உடல்ல சுத்தும் போது ஸ்தூலமாவே தண்டனை கிடைக்குது, தாயின் கருப்பத்துக்குள்ள போன அப்புறம் மறைமுகமான தண்டனை அனுபவிக்குது. அதனாலதான் என்ன வெளியில கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வாங்கன்னு உள்ள கதறுது, எட்டி உதைக்குது. தண்டனை எல்லாம் என்ன, இங்கேயேதான் சொந்தக்காரங்க மூலமா, பண நஷ்டம் மூலமாக, நோய் மூலமாக இந்த மாதிரி தண்டனை கிடைக்குது. இது இல்லாம, இது வெளியில எல்லாருக்கும் தெரியுது, இது இல்லாம கர்ப்பத்துல போய் தண்டனை அனுபவிக்குது. அதான் என்ன வெளியில விடுங்க வெளியில விடுங்கன்னு கத்துதான். ஆனா இந்த இது இது பாருங்க சமசப்பது சிறை பறவைகளாக அரைக்கல்பத்துக்கு ஆகிய தீரணும். சிறை பறவைனா என்ன அர்த்தம், ஆவுனா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது, அந்த மாதிரி நரகத்துல அரை கல்பத்துக்கு தப்பு பண்றோம் தாயின் கர்ப்பன்ற ஜெயிலுக்கு போறோம், தப்பு பண்றோம் தாயின் கர்ப்பன்ற ஜெயிலுக்கு போறோம். ஆக்சுவலா வெளியிலுமே ஜெயில் தான் தண்டனை அனுபவிக்கிறோம். சோ சிறைப்பறவையாக ஆகிதான் தீரணும் அரை கல்பத்துக்கு. பிறகு கர்ப்ப மாளிகையில இருப்பீங்க, அங்க எந்த தண்டனையும் இருக்காது. சோ அப்படி கர்ப்ப மாளிகைக்கு உங்களை போக வைக்கிறதுக்காக, சத்தியத்தின் எஜமானனா உங்களை ஆக்குறதுக்காக பாபா இந்த அழுக்கான உலகத்துல அழுக்கான உடல்ல வந்து சேவை செய்யறார். எவ்வளவு சேவை செய்யறோம் பாருங்கன்ற. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு, நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு சேவை செய்யற, சட்டசபை இருக்குது அப்படின்னா அங்க சபை அமைதியாக நடக்குது. ஆனா பாபா பாருங்க 30,000 பேர் 40,000 பேர் முன்னாடி டைமண்ட் ஹால்ல உட்காந்துட்டு பின் ட்ராப் சைலண்ட். எவ்வளவு பெரிய சேவை, எவ்வளவு அமைதியா நடத்துறாரு. அத அழுக்கான உடம்புல வந்து அப்படி அவர் எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அமைதியா வச்சிருக்காருனா, அன்பினாலே அமைதியா வச்சிருக்கிறான்னா, அவருடைய குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு நான் தகுதி அடைஞ்சிருந்தேன்னா அவருக்கு சமமா நான் ஆகியிருக்கணும், ஆகி இருக்கிறேனா, நிரந்தரமா சேவை செய்யறாரு அது மாதிரி நான் சேவை செய்யறேனா அப்படின்னு கேளுங்க. பிரம்மா உடல்ல வந்துதான் இந்த சேவை செய்யறாரு ஒவ்வொரு கல்பத்திலும். சோ இப்ப பிரம்மா சரஸ்வதியா இருக்கிறவங்க தான் சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க, அவங்களுடைய குழந்தைங்களா அடுத்த லட்சுமி நாராயணா கண்டிப்பா ஆவாங்க. பாபா சார், தாய் தந்தையின் உள்ளத்தை கொள்ளைக்கு அடிக்கக்கூடியவர்களா நீங்க இருக்கணும். ஏன்னா அந்த லட்சுமி நாராயணனுக்கு பிறக்கிற குழந்தை எவ்வளவு அன்பானவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், அவங்களுக்கு பிறக்கிறவங்க அதுதான் அவங்கள அவங்களுடைய இதயத்தை ஜெயிக்கக்கூடியவங்க நாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னு அவங்க உட்கார்ந்த இதே சிம்மா அவங்க உட்கார்ந்த சிம்மாசனத்துல நீங்க உட்காரணும். அப்ப அவங்களுக்கு குழந்தையா பிறந்தாதான் உட்கார முடியும் இல்லையா. அவங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னாலே அவங்களுக்கு ஈக்குவலா இனிமையானவர்களாக நீங்க ஆகணும். லட்சுமி நாராயணன் மாதிரியே அவங்களுடைய குணமும் இருக்கும், அந்த குழந்தைங்களுடைய குணமும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிசு ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாரு யாருக்கு வாரிசு தெரியாதானா அந்த அளவுக்கு பக்காவா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல வந்தவங்க பிறகு கீழே வர ஆரம்பிச்சிடுறாங்க. மாயாவை வெல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்றாரு. எந்த அழுக்கான மனுஷனாலும் சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆக முடியாது. மாயாவை வென்றாதான் சொர்க்கத்தின் எஜமானராக முடியும். நாடகத்துல கல்ப கல்பத்துக்கும் எனக்கு பாகம் இருக்குது, அந்த நாடகம் இப்ப முடிவடையுது. சத்தியுகத்துடைய சரித்திர பூகோளம் மீண்டும் நடக்கும். மீண்டும் நாம தேவி தேவதையா கண்டிப்பா ஆவோம். ஏன்னா இந்த சக்கரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய அதிர்ஷ்டம் எழுந்திருச்சுக்குச்சு, அதாவது விழிப்படைஞ்சிருக்குது. ஞான சூரியனா இருக்கக்கூடிய சிவபாபாவே உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விழிப்படைய செஞ்சிட்டு இருக்கிறார். பாபா சொல்ற தேக அபிமானம் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருது. முக்கிய விஷயமே தேக அதாவது ஆத்ம அபிமானி ஆகுங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு ஈஸியான விஷயம் இது, 5000 ஆண்டுக்கான விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா சார், மாயை வெல்றீங்க, தூய்மையா 100% தூய்மையானீங்கன்னா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆயிடுவீங்க. ஆகலன்னா தூய்மை ஆகலைன்னா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக முடியாது. சோ ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபாவுக்கு இதே சங்கமயத்துலதான் அவருடைய பார்ட் இருக்கு. நமக்குன்னு தெரிஞ்சிச்சு நாடகம் முடியுது. ஆனா சரித்திர பூகோளம் மீண்டும் நடக்குமே, மீண்டும் நம்ம தேவதை ஆகுமே, அந்த போதை இருக்கும். இப்ப நடக்கிறது கவலை இல்லை, இனி ஆக போறதுதான் இல்லையா. அதனால அந்த போதை இருக்கும். தேவதை ஆக போறேன், கண்டிப்பா ஆக போறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு கல்பத்துல ஆன அந்த போதை இருக்கும். சோ இப்பதான் அந்த அதிர்ஷ்டம் விழிப்படைஞ்சிருச்சு. ஞான சூரியனே வந்து அதிர்ஷ்டத்தை எழுப்புற, விழிப்படைய வைக்கிற. சோ ஞான சூரியன் கொடுக்கிற முக்கியமான ஞானம் என்ன, இந்த தேக அபிமானம் தான் அதிர்ஷ்டத்துக்கு பதில் நஷ்டத்தை ஏற்படுத்துது, அல்லது அதிர்ஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருது. அதனால குழந்தை இங்க மெயினே ஆத்ம அபிமானியா ஆகிறது தான். எப்பவுமே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. எவ்வளவு ஈஸியான விஷயம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீ அப்படி இருந்த ஆத்ம அபிமானியா இருந்த, மீண்டும் ஆகு அப்படின்ட்டு பாபா சொல்றார். அவசர ஆத்ம அபிமானியாவே இருங்க. பகவான் ஒருத்தர் தான், அவரை தான் பக்தர்கள் எல்லோரும் நினைவு செய்யறாங்க அப்படின்னு புரிய வைக்கணும். பக்தர்களே பகவானா இருந்தாங்கன்னா யார நினைவு செய்யறது? ப பகவான் அடையிறதுக்காக பக்தர்கள் அல்லது சாதுக்கள் சாதனை செய்யறாங்க. ஜோதி ஜோதியோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நிர்வாண தாமத்திற்கு எஜமானர் இருக்க வேண்டும் அல்லவா? பிரம்மமே பகவான்னு சொல்ல முடியாது. இது உங்களுடைய பிரம்மையாகும். நான் பிரம்மத்தில் நட்சத்திரமாக இருக்கிறேன். ஆத்மாவில 84 பிறவிக்கான அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கு. அதை ஒருபொழுதும் அழிக்க முடியாது. அதே மாதிரி நானும் இந்த நாடகம்ன்ற பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கிறேன். இது மீண்டும் அதே மாதிரி தான் திரும்ப நடக்கும். நல்லது. முக்கியமான விஷயம் என்ன? ஆத்ம அபிமானியாகுங்க. ஆத்மா ஆத்மா தேக உணர்வுல வந்துடாதீங்க. சோ இந்த ரகசியத்தை பாபா வெளிப்படுத்துறாரு. ஒருத்தர் தான் பகவான், மற்ற எல்லாரும் பக்தர்கள். பக்தர்கள் எல்லாம் அந்த ஒரு பகவானை நினைச்சாங்க. ஆனா மனிதர்கள் கடவுள் எங்கும் நிறைந்த ஒரு உனக்குள்ளும் கடவுள் எனக்குள்ளும் கடவுள்ன்றது ஒருவேளை உண்மையா இருந்தா பாபா சொல்றாரு, பக்தர்கள் ஏ நீயே பகவானா இருந்தா யார நீ நினைவு செய்வ? சோ அந்த பகவான அடையணும் தானே சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாம் சாதனை செஞ்சாங்க. அவங்களே கடவுளா இருந்தா அவங்க ஏன் சாதனை செய்ய போறாங்க? ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்றாங்க, ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பரந்தாமத்துக்கு போறதுதான் அப்படி சொல்றாங்க. அப்ப பரந்தாமத்துக்கு ஒரு யஜமானர் இருக்கணும்ல? சூப்பர் பாருங்க. இந்த ஸ்தூல உலகத்துக்கு யஜமானர் வந்து யாரு? நாராயணன். சோ மேல பரந்தாமத்துக்கு யஜமானர் யாரு? கடவுள் சிவபாபா. மற்றபடி அந்த தத்துவமே ஒண்ணும் பகவான் கிடையாது, பிரம்ம தத்துவமே பகவான் கிடையாது. அப்படி நீங்க நினைக்கிறது உங்களுடைய கற்பனை. பிரம்மை நான் அந்த பிரம்மத்துல ஒரு சின்ன புள்ளைய நட்சத்திரமா தான் இருக்கிறேன். எனக்குள்ள அதாவது ஆத்மா சொல்லுது, ஆத்மாவுக்குள்ள அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. யாராலையும் அதை அழிக்கவே முடியாது. எப்பவுமே எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை கல்பமாக அது மாறி மாறி பிறவி எடுத்தாலும் அதுல இருக்கிற பத்து துல்லியமா அதை நடிக்கும், அழிக்க முடியாது. சோ இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு. அதனால இவங்க இப்படி மாறணும் அப்படி மாறணும் எல்லாம் இல்லாம அப்படி அமைதியா இருக்கும். நான் சொல்லி பார்க்கலாம், மாறல அப்படின்னா விட்டணும். ஏன்னா அவங்க பார்த்து என்ன பதிவாயிருக்கோ அதுதான் நடிப்பாங்க. அட கடவுளே இந்த பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்காரு. சோ இப்ப ஆத்மா அபிமானி ஆகுங்க, பாவத்துல இருந்து விலகுங்க. ஏன் சொல்ல? மறுபடியும் அதே மாதிரி திரும்ப நடக்க போகுது. அதனால எச்சரிக்கையா இருங்க. அல்லது இனிமையிலும் இனிய செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியஸ்வரம் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செஞ்சு உண்மையான வியாபாரியாகணும், உண்மையான தொழில் செய்யணும், குறிப்பா கணக்கு வைக்க சொல்லியிருக்கேன். எவ்வளவு நேரம் நினைவு செஞ்சேன், எவ்வளவு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணிருக்கிறேன், இதெல்லாம் கணக்கு வைங்க. சோ எந்த அளவுக்கு இந்த ஞான ரத்தினத்தை தானம் பண்றேன், சேவை செய்யறேன், இப்படி பண்ணலனா தர்மராஜ் மூலமா தண்டனை கிடைக்கும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது ரத்தினம், ஒன்னும் மிகப்பெரிய ரத்தினம் இந்த ஞான ரத்தினம் இல்லையா? சரி, அடுத்தது ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு முழு முயற்சி செய்யுங்க. ஞான நடனம் செய்யணும். மற்றவர்களும் செய்ய வைக்கணும். என்னது ஆத்ம அபிமானி? அதுவே ஞான நடனம் தான். ஏன்னா ஆத்மா ஆத்மா இப்ப தேக உணர்வு வரும்போது ஐயோ நான் இதுல மாட்டேன்னா இப்படி மாட்டிதான் விழுந்தேன், நாராயணனா இருந்த நான் விழுந்தேன். சோ அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ஞான நடனம். அப்படி இருக்கிறவங்க தேக உணர்வுல மாட்ட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இதே ஞான நடனம் ஆட மற்றவர்களுக்கும் கத்துக் கொடுங்க, அதாவது பாபா சேவை செய்ய அறிமுகத்து கொடுங்க, ஆத்மா அபிமானி அவரது எப்படின்னு கத்துக் கொடுங்க. வரதானம் செய்பவர் செய்விப்பவரின் நினைவின் மூலம் விக்னங்களின் விதையை அழிக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். செய்பவர் செய்விப்பவரின் நினைவின் மூலம் விக்னங்களின் விதையை அழிக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். விக்னங்கள்னா என்னது? தடை. தடைகளின் விதையை அழிக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அனைத்து வகையான விக்னங்களும், அதாவது அனைத்து விதமான தடைக்கும் விதையா இருக்கிறது ரெண்டே வார்த்தை, ஒன்னு அபிமானம், இன்னொன்னு அவமானம். சேவைக்களத்துல நான் தான் இத செஞ்ச, என்னால மட்டும்தான் இத பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அபிமானம் வருது, அது ஒரு பெரிய தடை. அப்படி இல்லையா, என்ன முன்னாடி நிறுத்த வைக்கலையே, என்கிட்ட ஏன் இத சொல்றீங்க, இது எனக்கு அவமானம் ஆச்சு, அவமானம். இது ஒரு தடை, ஏன் என்கிட்ட சொல்றீங்க, என்ன ஏன் முன்னுக்கு வைக்கல, இந்த மாதிரி அவமானம் வருது. இதெல்லாம் என்ன, அது சேவையை தடுத்து நிறுத்தக்கூடிய தடைகள்னு புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் பலவிதமான தடைகளின் ரூபத்துல வருது இந்த பாவனை. என்ன பாவனை? நானுங்கிற அபிமானமும் எனக்கு அவமானம் படுத்துறாங்கன்ற இந்த அவமானம், இதன் காரணமாக தான் பல ரூபத்துல தடை வருது. பகவானுடைய உதவியாளரா இருக்கிறீங்க, செய்பவர் செய்விப்பவர் தந்தை அப்படின்னா உங்களுக்கு எங்க இந்த அபிமானம் வருது? அதே மாதிரி அவமானம் கூட உங்களுக்கு எப்படி ஏற்பட முடியும், ஏன்னா பண்றது பாபா தான், உங்களை எதுவுமே சொல்லல, அது வந்து பாபாவை சொல்றது, நடத்துறதே அவரு. அப்ப உங்களுக்கு எங்க அவமானம் அல்லது அபிமானம்? அதனால இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சக்திசாலியா ஆகும் பொழுது விக்னங்களின் விதை சதா காலத்துக்கும் அழிந்துவிடும். பாபாவோட இணைஞ்சு சேவை பண்ற, பண்றதே பாபா தான், இப்ப நான் பாபாவோட எப்பவுமே இணைஞ்சு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருந்தா உங்களுக்கு அபிமானத்திலயும் சிக்க மாட்டீங்க, அவமானத்திலயும் சிக்க மாட்டீங்க. காரணம், பயங்கர சக்திசாலி ஆத்மாவா இருப்பீங்க. அப்ப விக்னங்களின் விதை இது எல்லாம் சதா காலத்துக்கு அழிஞ்சு போயிடும். அடுத்த 21 பிறவிக்கு எந்த விதமான தடையும் வராது. அதனால என்ன பண்ணோம், நான் தனியாவே கிடையாது பாபாவோட இருக்கிறோம், பண்றது பாபா, நான் சும்மா வேடிக்கை பாக்குறேன் அப்படின்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நீங்க சக்திசாலி ஆத்மாவா ஆக முடியும். சோ பலகீனங்கள்ன்ற விதை சதா காலத்துக்கும் அழிஞ்சு, சோ பலகீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்ற. இதுக்கு முன்னாடி நான் பண்ணல, பாபா பண்றாரு, பாபாவுடைய சேவையாளன் நினைங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா. சோ பாபாவுடையவன், பாபாவுடைய சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது மேஜிக் நடக்கும்னாரு. சோ அந்த விஷயமும் இன்னைக்கு சேர்த்திருக்கிற, செய்யறது பாபா நான் ஏன் கவலை பண்ணுன்ட்டு. அதே மாதிரி வந்து அல்பகால சமஸ்காரத்தை வந்து அனாதிகால சமஸ்காரத்தின் மூலமாக மாத்துங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே நான் நாராயணன், நாராயணனுடைய குணம் தான் என்னுடைய உண்மையான குணம், அதை எடுத்துட்டு வாங்க. இப்ப இருக்கிற அல்பகால குணத்தை எடுத்துட்டு வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு நேத்து சொன்னார் இல்லையா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் பாபா சொல்றாரு, அவமானம் அபிமானம் அது வந்து எல்லைக்குட்பட்ட பாவனை, இதன் மூலமா தான் தடை வருது. அவன் பண்றதே நானு, உனக்கு என்ன தடை, உனக்கு என்ன அபிமானம், உனக்கு என்ன அவமானம். சோ எப்பவுமே பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன், இந்த உடல்ல பாபா இருக்கிறாரு, சோ இந்த உடல்ல நான் இயக்கல பாபா இயக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தடைங்கிற விதை ஃபுல்லா எரிஞ்சிடும் சதா காலத்துக்கும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகன். ஞான சொரூபமா ஆகணும்னா தந்தை மேலையும் படிப்பு மேலையும் சமமான அன்பு இருக்கணும். சமசூப்பர் இல்லையா, இதுதான் சம பாயிண்ட். அதாவது எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் ஆனா முரளியை கேட்க மாட்டேன் அப்படி கரெக்டா படிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னா கிடையாது. ஞானம் அப்ப பாபாவை நினைக்கும் பொழுதும் கூட ஞானத்தோட சேர்த்து நினைக்கும் போது ஞான பாயிண்ட் அசை போட்டுக்கிட்டே அவரை நினைக்கிறோம். அதான் சொல்றாரு சமமான அன்பு இருக்கணும் பாபா மேலையும் சரி இந்த படிப்பு மேலையும் சரி, அப்பதான் இந்த ஞானத்தின் சொரூபமாகும் ஆக முடியும். இப்ப ஞானம் அமைதியா இருக்கணும்ன்றீங்க ஆனா நீங்க அமைதியா இல்லையே அப்படின்றாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த ஞானத்தின் சொரூபமா அவங்க இல்ல. இப்ப இருக்கணும்னா என்ன பண்ணணும், பாபாவுடைய நினைவும் இருக்கணும், படிப்புடைய நினைவும் நிரந்தரமா இருக்கணும். சோ பாபா மேல அன்பு படிப்பு மேல அன்பு ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா ஞானஸ்வரூபம். அதான் ஞானத்துல சொல்ற மாதிரியே நீங்க நடந்துக்கீங்க எப்பவுமே. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.